இன்று காலையில் நடந்த கூட்டத்தின் உரைநாடாக்கள் விற்கப்பட மாட்டாது. அது சபையின் உபதேசங்களாய் இருக்கிறபடினாலே அது சபைக்காகவும் அல்லது வேறு யாருக்காகவும் ஆயிருக்கிறது. வெளியே நடக்கின்ற கூட்டங்களில் அது குழப்பத்தை உண்டு பண்ணும். ஏனென்றால் நம்மில் இரண்டு பேரால் கண்ணுக்கு கண் ஒரே விதமாக நோக்குவது கடினமாக இருக்கிறது. ஆனால் எப்படி இருந்தாலும் நாம் இருதயத்துக்கு இருதயம் ஒவ்வினதா இருக்க வேண்டும். ஆனால் அது இங்கே ஜெபக்கூடாரத்தில் உள்ள நமக்கே இந்த ஒலி நாடாக்கள் அது நண்பர்கள் முதலானோர்களுக்காக இருக்கிறது. இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் ஜெபத்திற்காக தலை வணங்குவோம். உங்களுடைய தலைகள் வணங்கினவாறு இருக்கையில் எத்தனை பேர்கள் ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அது எதற்காக இருந்தாலும் சரி, வெறுமென உங்கள் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, நான் இன்றைக்கு தேவை உள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு உம்முடைய கிருபை வேண்டும் என்று அப்படி கூறுங்கள்.
Our heavenly Father, we now approach.
எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுது நாங்கள் உம்முடைய இரக்கத்தின் சிங்காசனத்தை அணுகுகிறோம். ஏனென்றால் இதை செய்யும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் எதை கேட்டாலும் அது எங்களுக்கு அருளப்படும் என்று உம்முடைய குமாரனும் எங்களுடைய இரட்சகருமானவரால் எங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால் கர்த்தாவே, அவருடைய வருகை நிழல்களில் நாங்கள் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய் இப்பொழுது அவருடைய இரக்கத்தின் நிழலில் நின்று கொண்டு, கர்த்தாவே, நாங்கள் கேட்க வேண்டிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து ஒரு விசேஷ சந்திப்பு இன்றைக்கு எங்கள் மத்தியில் உண்டாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வது, உம்முடைய வார்த்தைக்கும் அல்லது உம்முடைய மகத்தான நீதிக்கும் உம்முடைய இரக்கத்துக்கும் கிருபைக்கும் முரணாய் இருக்காது என்றும் நாங்கள் இந்த காலையில் உணர்கிறோம். ஒரு கால் அவர் எங்கள் மத்தியில் வந்து எங்களுடைய இருதயங்களின் சிந்தனைகளை வகையறுத்து எங்களுடைய பலவீனமான இடங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுடைய சுகவீனங்களையும் சொஸ்தப்படுத்தி நொறுங்கின இருதயங்களை கட்டி இழக்கப்பட்டு போனவர்களை ரட்சித்து அவருடைய வருகைக்கு ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தக்கூடும். இந்த ஜபத்துக்கு கர்த்தாவே செவிக்கொடும். இப்பொழுது நாங்களும் உடைய வார்த்தையை வாசிக்கப் போகிறோம். நாங்கள் வாசிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை கொண்டு வந்து இந்த காலையில் நடக்கும் ஞாயிறு பள்ளி பாடத்தில் அதை எங்களுடைய இருதயங்களில் வெளிப்படுத்தும் என்று கர்த்தாவை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் அந்த ஒரு நோக்கத்துக்காகவே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். உம்மை இன்னும் மேலாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே அந்த நோக்கமாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே கிறிஸ்தவர்களாய் இருக்கின்ற நாங்கள் உம்மை இன்னும் மேலாய் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இன்னும் கிறிஸ்தவர்களாய் ஆகாதவர்கள் உம்மை அவர்களுடைய இரட்சகராக அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். வியாதியாய் உள்ளவர்கள் உம்மை அவர்களுடைய சுகம் அளிப்பவராக அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். இங்குள்ளவர்களில் ஒருவராவது வெறுமையாய் திரும்பாமல், ஆனால் எல்லா விண்ணப்பங்களும் ஒவ்வொரு எழுத்தின்படியாய் நிறைவேறி, ஒவ்வொரு வாஞ்சையும் சந்திக்கப்பட்டு, ஒவ்வொரு நபரும் சந்தோஷமாயிருந்து இந்த கட்டிடத்தை விட்டு செல்லும் போது, அவர் வழியிலே நம்முடனே பேசின போது, நம்முடைய இருதயங்கள் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று எம்மாவிலிருந்து வந்தவர்கள் போன்று சொல்லிக் கொண்டு போக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனெனில் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன்.
Now to you who
இப்பொழுது வேதாகமத்தை திருப்ப வேண்டும் என்று விரும்புகிற உங்களுக்கு, வழக்கமாக சுவிசேஷ கூட்டங்களில் 20 அல்லது 30 நிமிட ஆவிக்குரிய செய்தியே ஒரு மேலான தொழுதலை உண்டாக்குகிறது என்பதை நான் கண்டறிந்தேன். அதன் பின்னர் ஒரு பீடத்து அழைப்பு. ஆனால் இது ஒரு ஞாயிறு பள்ளியாய் இருப்பதனால் அந்த விடமா இன்று காலையில் செய்ய நான் விரும்பவில்லை. நான் என்னுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு வார்த்தையின் பேரில் பேசும்படி அதிகமாய் நடத்தப்படுவதாக நான் உணர்கிறேன். இப்பொழுது உங்களில் யாருக்காவது அசௌகரியமாயாவது அதிக குளிராயாவது உணர்ந்தால், நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். கட்டிட காப்பாளரான என்னுடைய சகோதரன் சபைக்கு பின்னாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வெறுமனே உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். அவர் உஷ்ணத்தை ஒழுங்கு செய்வார். நீங்கள் சௌகரியமாக உண்மையான நல்ல உணர்வோடு உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை நமக்கு போதிப்பார் என்று நாம் நம்பிக்கையாயிருக்கிறோம். பின்னால் உட்கார்ந்திருக்கும் உங்கள் எல்லாருக்கும் கேட்கிறதா? கேட்கிறதென்றால் உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். அது நல்லது.
I want you to turn with me first to the book of Romans.
நான் இங்கே சில குறிப்புகளையும் சில வேத வார்த்தைகளையும் எழுதி வைத்திருக்கிறேன். எனவே நீங்கள் என்னோடு ரோமரின் புத்தகத்துக்கு திரும்புங்கள். ரோமர் 9 நான் ஒரு வேத பாடத்திற்காக வாசிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ரோமர் 9:11.
For the children being not yet born, neither having done any good or evil, that the
purpose of God's party to the election might stand, out of
work but of the elders
மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவருடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. தேவன் தாமே அவருடைய ஆசீர்வாதங்களை வாசிக்கப்பட்ட இந்த வேத வார்த்தைகளோடு கூட்டுவாராக. என்னுடைய பாடத்திற்கு பக்கபலமாக நான் இதை ஒரு பேசும் பொருளாக எடுக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டல் அடையாளம் கண்டுகொள்ளுதல், அதன் பேரில் கிரியை செய்தல் என்பதாகும். நான் அதை மீண்டும் கூறுகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டல் அடையாளம் கண்டுகொள்ளுதல், அதன் பின்னர் அதன் பேரில் கிரியை செய்தல். இப்பொழுது ராப்பகலாய் வேத வார்த்தைகளை ஆராய்கிறவர்களும் தினசரி செய்தித்தாள்களில் வாசிக்கிறவர்களும் புதிய விமர்சனம் கூற கேட்கிறவர்களுமான நமக்கு இந்த உலகமானது இப்பொழுது இரண்டு மகத்தான ஆவிக்குரிய சக்திகளின் பிடியில் நின்று கொண்டு இருக்கிறது என்று முழுவதுமாய் அறிந்திருக்கிறோம். அவைகள் இரண்டும் மத சம்பந்தமான சக்திகளாயிருக்கிறது. இந்த இரண்டு சக்திகளும் சீக்கிரத்தில் உச்சகட்டத்திற்கு வருகிறது என்று நாம் நம்புகிறோம். இந்த இரண்டு மகத்தான சக்திகளும் ஈசாக்கின் இரண்டு குமாரர்களில் பிரதிநிதித்துவமாய் காட்டப்படுகிறது. எப்படியாய் தேவன் தம்முடைய வரம்பற்ற ஞானத்தில் இந்த எல்லா காரியங்களையும் முன்னிலையாய் காட்டி இந்த காரியங்களினால் நமக்கு முன்பாக என்ன நடக்கிறது என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்திருக்கும்படியாய் செய்தார். தேவனும் அவருடைய வார்த்தையும் இயற்கையும் உலகங்களும் அவ்வளவு பரிபூர்ணமாக ஒன்று சேர்ந்து ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை அவ்வளவு தெள்ளன் தெளிவாக்கி அதனால் ஒரு பாவியும் கூட ஏதோ காரியமானது சம்பவிக்கத்தக்கதாய் இருக்கிறது என்பதை காணக்கூடியவனாயிருக்கிறார். தேவன் அதை அந்தவிதமாக ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். போக்கு சொல்ல யாருக்குமே இடமில்லை. இப்பொழுது இந்த இரண்டு குமாரர்களும் பிறப்பதற்கு முன்னதாகவே அவர்கள் ஒருவன் இன்னொருவனுக்கு எதிராய் சண்டையிட்டுக் கொண்டு இருந்தனர் என்பதை நாம் இந்த குமாரர்களில் காண்கிறோம். அவர்களுடைய கன்னி தாயாரும் கூட, ஏனென்றால் அவர்களுடைய தாய் கற்படியாதவள், அழகான ரிபேக்காள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நீதியான வித்தாகிய ஈசாக்கை மணந்து கொண்டார். அவர்கள் இருவரும் அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிறைந்த தேவன் மேல் விசுவாசம் கொண்டவர்களாய் இவர்களை ஒன்றாக இணைத்த திருமணமே முன்னியமிக்கப்பட்டதாய் இருந்தது. தேவன் அதை அறிந்திருந்தார். அப்படிப்பட்டதான அந்த ஒரு தாயின் மூலமாக ஒரே தகப்பனை கொண்டு எப்படி இப்படிப்பட்டதான ஒரு காரியம் வரக்கூடும்? ஒருவன் ஒரு மிக பொல்லாத நபராகவும் இன்னொருவன் ஒரு மிக நல்ல மனிதனாகவும் எப்படி அந்த நல்லவன் பொல்லாதவனை போன்றும் பொல்லாதவன் நல்லவனை போன்றும் காண முடியும்? இப்பொழுது அது எக்காலத்தும் இருந்ததும் எக்காலத்தில் இருக்க போவதுமான தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. தேவனால் அவருடைய திட்டத்தை மாற்ற முடியாது. ஏனென்றால் அவருடைய திட்டத்தை அவர் பரிபூர்ணமாக செய்கிறார். ஏனென்றால் அது அவருடைய ஒரு பகுதியாயிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் பாவமானது அவ்வளவு அழகாயிருந்து ஏவாளை நீதியிலிருந்து பாவத்துக்கு வசீகரிக்கும் அளவுக்கு இருந்தது. அதே தோட்டத்தில் ஜீவ விருட்சம் இருந்ததான இடத்திலேயே மரண விருட்சமும் இருந்தது. இன்றைக்கு நாம் அதை எதிர்மறை நியதி என்று அழைக்கிறோம். அதாவது எங்கே நன்மை இருக்கிறதோ அங்கே தீமையும் இருக்கிறது, எங்கே சரியானது இருக்கிறதோ அங்கே தவறானதும் இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைமைகள் என்னவா இருந்தாலும் சரி, அவைகள் இரண்டின் பிரசன்னத்தில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியாது, ஒருபோதும் முடியாது. ஏனென்றால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்று காண்கிறேன் என்று பவுல் கூறுகிறான். பாவியினால் தன்னை கிறிஸ்தவனிடத்தில் இருந்தும், கிறிஸ்தவனால் தன்னை பாவியிடத்தில் இருந்தும் பிரித்துக் கொள்ள முடியாது. அங்கே சரியானதற்கு ஒரு சாட்சியும் தவறானதற்கு ஒரு சான்றும் எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த பக்கத்தையோ அல்லது அந்த பக்கத்தையோ தெரிந்து கொண்டாக வேண்டும். ஆனால் இந்த இரண்டு குமாரர்களில் இருவரும் பிறப்பதற்கு முன்னதாகவே இரண்டும் அதே வித்துக்கள், ஈசாக்கில் இருந்து வந்தவைகள். அது ஒரு வாக்குத்தத்தமாய் இருந்தது என்பதை அறிந்து கொள்வது வினோதமாயிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய பாடமானது சற்று நீளமானது. நான் எதை குறித்து பேசுகிறேன் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளும் வரைக்கும் நான் போதுமானதை கூற விரும்புகிறேன்.
The first son, Esau, that was born, we find out that not only were they
முதலாவதாக பிறந்தவன் குமாரனாகிய ஏசா, அவர்களுடைய தாயின் கர்ப்பத்தில் அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் சண்டை செய்து கொண்டு வெளியே வந்தனர். ஏசா வெளியே வர அவனுடைய குதிங்காலை பற்றி பிடித்துக் கொண்டு யாக்கோபு வெளியே வந்தான். அவர்கள் இன்னமும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். அது எப்படி வரக்கூடும்? அந்த பரிபூரண கலப்பில்லாத, தெரிந்து கொள்ளப்பட்ட, பரிசுத்தமான, அர்ப்பணிக்கப்பட்ட தகப்பன் அல்லது தாய், அவர்களிடத்திலிருந்து எப்படி அது வரக்கூடும்? எனவே அதை அடிப்படையாக வைக்க, அதாவது தேவன் தெரிந்து கொள்ளுதலின்படியே அழைக்கிறார் என்பதே, அது இருந்தாக வேண்டும். உங்களுடைய தகப்பனும் தாயும் எவ்வளவு நல்லவர்களாய் இருந்தார்கள், எவ்வளவு அருமையானவர்களாய் இருந்தார்கள், எவ்வளவு நல்ல கிறிஸ்தவர்களாய் உங்களுடைய தகப்பனும் தாயும் இருந்தார்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. உங்களை பொறுத்த மட்டும் அது ஒரு தனிப்பட்ட நபர் என்பதும் தேவனுக்கு முன்பாக உங்களுக்குள்ள நிலையையும் பொறுத்துதா இருக்கிறது. அது இன்னமும் இருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களுமான தகப்பனும் தாயும், கற்பிழக்காத ஒரு ஸ்திரீ, ஒரு பரிசுத்த மனிதன், இவர்களுக்கு இந்த இரண்டு பிள்ளைகளும் பிறக்கிறார்கள். முடிவிலே அவர்களுடைய வித்தின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த பாடம் அதைதான் போதிக்கிறது. மரித்தோரிலிருந்து வந்தவனாக எண்ணப்பட்ட ஒருவனாக அவன் பிறந்தான். அவன் சோதிக்கப்பட்டான். அவனுக்கு முன்பு அவனுடைய தகப்பனும் சோதிக்கப்பட்டான். அவனுடைய இந்த வித்தாகிய ஈசாக்கின் மூலமாக முழு உலகமும் ரட்சிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தை பெற்றவனாயிருந்தான். அப்படிப்பட்டதான ஒரு மனிதனிடத்திலிருந்து ஆபிரகாம் அவளை அவனுக்கு கொடுத்த பிறகும் அந்த தாயாரை ஒரு பெலிஸ்தியன் தொட அனுமதியாமல் தேவனால் காக்கப்பட்ட அவ்வளவு கலப்பில்லாத அந்த இரத்தத்திலிருந்து தேவன் அவனுடைய வீட்டாரையே வாதித்து, நீ ஒரு செத்தவனுக்கு ஒத்ததா இருக்கிறாய் என்று கூறி அந்த இரத்த ஓட்டத்தை சுத்தமாக காத்துக்கொண்டான். அந்த ஒரு நீதியுள்ள பரிசுத்தமான தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட தாயாகிய ரெபேக்காள் அந்த பரிசுத்த வித்திலிருந்து ஒரு துரோகியும் ஒரு விசுவாசியும் வெளிவந்தனர். புரிகின்றதா? எனவே அது தேவனுடைய அழைப்புக்குள்ளாய் அடங்கி இருக்கிறது, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அவர்கள் இருவரும் பிறப்பதற்கு முன்பே நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை விருக்கிறேன் என்று தேவன் சொன்னார். அவர்களில் ஒருவருமே பிறப்பதற்கு முன்னரே கூறினார். எனவே என்ன ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும்? தேவன் உங்களிடத்தில் பேசி உங்களை அவருடைய பந்திக்கு, அவருடைய வீட்டுக்கு அழைத்து அவருடைய குமாரனாகவோ அல்லது அவருடைய குமாரத்தியாகவோ இருக்கும்படி ஆக்குவாரானால் அதை காட்டிலும் மகத்தானது வேறு ஏதும் கிடையாது. இந்த இரு பையன்களும் இவர்களுடைய குணாதிசயங்களை நாம் கவனிப்போமானால், அவர்களில் ஒருவன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தான், அதுதான் யாக்கோபு. மாம்சத்துக்குரிய மனிதன் ஏசாவாய் இருந்தான். ஆனால் இருவருமே பக்தியுள்ளவர்களாயிருந்தார்கள். அதே காரியம்தான் தொடர்ந்து காலங்களின் ஊடாக வந்து கொண்டிருந்தது. மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவன், இயற்கையானவனும் பக்தியாயிருப்பவனும் பூமிக்குரிய மனிதனுக்கு ஏசா பிரதிநிதித்துவமாயிருந்தான்.
ஆனால் ஒருபோதும் முடியவில்லை. அதை செய்ய வேண்டும் என்பது அவனுக்குள்ளாக இல்லை. அவனால் அதை செய்ய முடியவில்லை. அவனால் உலகத்தின் கடந்த காரியங்களை, மாம்சீகமான காரியங்களை மேற்கொண்டு போகத்தக்கதாக அவர் அவனுக்குள் இல்லை. ஆனால் யாக்கோபிற்கோ அதை செய்வதென்பது அவ்வளவு சுலபமாயிருந்தது. இப்பொழுது யாக்கோபு ஒரு நோக்கம் யாக்கோபுக்கு இருந்தது. அதாவது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, சிரேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தான், அதை பெற்றும் கொண்டான். அந்த ஒரு பிறப்பின் ஆவியானது இன்னமும் உலகத்தில் பிரதிநித்துவமாய் இன்றைக்கும் இருக்கிறது. அது இப்பொழுது உச்சக்கட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய விசுவாசி, மாம்சீக மனிதனான மாம்சீக விசுவாசி, அவர்கள் இருவரும் பக்தி உள்ளவர்கள் அல்ல என்று ஒருவராலும் கூற முடியாது. அவர்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவன் ஒரு விக்கிரகத்தை சேவித்தான், இன்னொருவன் தேவனை சேவித்தான் என்று அவர்கள் கூறவில்லை. அவர்கள் இருவருமே தேவனுடைய ஊழியக்காரர்கள். இப்பொழுது இந்த பொருளின் பெயருள்ள வேற வார்த்தைகளுக்கு உங்களுடைய கூர்ந்த கவனத்தை செலுத்துங்கள், ஏனென்றால் அது உங்களுக்கு உதவி செய்யும் என்று எனக்கு நிச்சயமாய் தெரியும். புரிகின்றதா? இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களானால், யாக்கோபுக்கு தனக்கு இருக்க வேண்டும் விரும்பின ஒரு காரியம் இருந்தது. ஏனென்றால் வார்த்தையின்படியாய் ஆசீர்வாதங்களும் நன்மையான காரியங்களும் சிரேஷ்டபுத்திர பாகத்தில் அடங்கியிருந்தது. யாக்கோபுக்கு அதுவே அவனுடைய நோக்கமும் அவனுடைய சிந்தையில் இருந்த ஒரே காரியமாய் இருந்தது. அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏசாவோ அதை அசட்டை செய்தான். உண்மையிலேயே அதை உடையவனாயிருந்த அவன் அதை அசட்டை செய்தான், அல்லது அதை குறித்து வெட்கப்பட்டான். ஆனால் யாக்கோபோ அதை அவன் எப்படி பெறுகிறான் என்பதை குறித்து கவலைப்படாமல் அதை பெற்றுக்கொள்ள விரும்பினான். இந்நாளின் ஆவிக்குரிய விசுவாசியோடும் காரியம் அந்த விதமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவாய் அவனை பார்த்து சிரித்தாலும் சரி, அவனை நீங்கள் எவ்வளவாய் பரிகாசம் செய்தாலும் சரி, மாம்சீக சிந்தைக்கு அவன் எவ்வளவு பைத்தியக்காரதனமாய் நடந்து கொண்டாலும் சரி, அதை குறித்து அவனுக்கு அக்கறை இல்லை. அவனுடைய ஒரே நோக்கமெல்லாம் சிரேஷ்டபுத்திர பாகமே, தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று விரும்பினான். ஏனென்றால் அது அவனுக்குள்ளாக பிறந்ததா இருந்தது. அவனால் அதை தவிர்க்க முடியாது. யாக்கோபு என்பதற்கு எத்தன் அல்லது ஏமாற்றுபவன் என்று அர்த்தம். ஆனால் சிரேஷ்டபுத்திர பாகத்தை கண்டறிந்து அதை சுதந்திரித்துக் கொண்ட பின்னர் அவன் மாற்றப்பட்டான். அது மாம்சீக மாறுதலாக இருக்கிறது. அதன் பிறகு யாக்கோபு கர்த்தரோடு ஒரு இளவரசன் என்று அழைக்கப்பட்டான். அவரோடு போராடின ஒருவனாயிருந்தான். இன்றைய மாம்ச பிரகாரமான விசுவாசி, ஓ நான் சபைக்கு போய்கொண்டு சரியானது எதுவோ அதை செய்து கொண்டு இருக்கும் வரைக்கும் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ண முடியாது என்கிறார்கள். அதுதான் ஏசாவின் கூட்டம். அவன் இன்னமும் பரிகாசம் பண்ணிக்கொண்டு சிரேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணுகிறான். அதை குறித்து அக்கறை இல்லை. ஆனால் யாக்கோபோ அதை நேசித்தான். ஆவிக்குரிய மனிதனும் ஆவிக்குரிய ஸ்திரீயும் இன்றைக்கு, அதாவது நித்திய ஜீவனுக்கு வரும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் வெற்றி போட வேண்டியதாக இருந்தாலும், தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சபை புத்தகங்களிலிருந்து அவர்களுடைய பெயர் எடுத்து போடப்பட வேண்டியதாக இருந்தாலும், அவர்களுக்கு இன்னமும் அந்த சிரேஷ்டபுத்திர பாகமே வேண்டியதாக இருந்தது. அவர்களுக்கு ஒரு பொருட்டாய் இருந்ததெல்லாம் அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே, அவ்வளவுதான். எவ்விதமாக எந்த மட்டத்திற்கு அதற்காக வர வேண்டி இருந்தாலும், அவர்கள் பீடத்தண்டை கீழே வந்து அழுது புலப வேண்டியதா இருந்தாலும், தலங்களின் ஊடாக ஓட வேண்டியதா இருந்தாலும், திரும்பி போய் காரியங்களை சரிபடுத்த வேண்டியதா இருந்தாலும், அவர்களிடத்தில் இருக்கின்றவைகளை விற்று போட நேர்ந்தாலும், அல்லது கொடுத்து விட வேண்டியதா இருந்தாலும், ஒரு அந்நியனும் பரதேசியுமாய் ஆக வேண்டியதா இருந்தாலும் அக்கறை இல்லை. அது அவர்களுக்கு ஒரு காரியமும் அல்ல. அவர்களுக்கு சிரேஷ்டபுத்திர பாகம் வேண்டும். அவர்களுக்கு சிரத்தையெல்லாம் அந்த சிரேஷ்டபுத்திர பாகமே. இப்பொழுது அந்த ஜனங்களை குறை கூறாதேயுங்கள். அவர்களால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. அவர்கள் அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டும் முன்குறிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். பின்னர் இந்த ஆவிக்குரிய மாம்சத்துக்குரிய இந்த ரெண்டு வித ஜனங்களுக்கும் அந்த விதமான தான் எப்பொழுதும் சம்பவிக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். இன்றைக்கும் அது அந்த விதமாகத்தான் இருக்கிறது. அது எப்பொழுதுமே அந்த விதமாகத்தான் இருக்கிறது. காயினும் ஆவேலும் ஏதேன் தோட்டத்தில் ஏதேன் சிருஷ்டிக்கப்பட்ட போது ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளத்தக்கதாக அங்கே இரண்டு மரங்கள் இருந்தன. ஒன்று அவனை ஞானவான் ஆக்கினது, இன்னொன்று அவனை ஜீவனுள்ளவனாய் ஆக்கினது. அங்கே இரண்டு பையன்கள் இருந்தார்கள், காயின் ஆபேல். அவர்கள் இருவரும் பக்தியுள்ளவர்கள். அவர்களில் ஒருவன் நித்திய ஜீவனை வாஞ்சித்தான். அவன் விசுவாசத்தினாலே காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். இன்றைய சபைகளின் ஒரு பரிபூர்ண மாதிரியாக இருக்கிறது மாம்ச பிரகாரமான ஆவிக்குரிய சபை. நான் இப்பொழுது அந்த இருதரப்பானவர்களிடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதிலும் ஏறும் சந்தேகமே கிடையாது. ஒரு கால் இந்த வெளிநாடாக்கள் ஆயிரம் ஆயிரம் ஆங்கிலத்தில் பேசலாம், ஆனால் பாருங்கள், இயற்கையான சபை அது மாம்சிகமான சபையாக இருக்கிறது. நான் சபையை சேர்ந்து கொண்டே நான் சபைக்கு சென்றால் என்னால் முடிந்த மேலானதை நான் செய்தால் தேவனுக்கு தேவையாக இருப்பதெல்லாம் அவ்வளவுதான் என்ற அந்த சிறு காரியத்துக்கு மேலாக அவர்களால் எழும்ப ஒருபோதும் முடியாது. இப்பொழுது சரியாக அதையேதான் காயின் செய்தான். அவன் போய் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினான். அவன் தேசத்தின் கனிகளை கொண்டு வந்து ஒரு பலியை செலுத்தினான். இதோ அது இருக்கிறது கர்த்தாவே, என்னால் முடிந்த மேலானது அதுதான், அதை எடுத்துக்கொள்ளும் அல்லது விட்டுவிடும் என்று கூறினான். அந்த விதமாகத்தான் இன்றைக்கு ஒரு மாம்ச பிரகாரமான விசுவாசி விசுவாசிக்கிறான். கர்த்தாவே, நான் சபைக்கு போவேன், என்னால் கண்டுபிடிக்கக்கூடிய மேலான கூட்டத்தை நான் சேர்ந்து கொள்வேன், சரியானதையே நான் செய்வேன், இப்பொழுது என்னால் முடிந்த மேலானது இதோ இருக்கிறது. அந்த விதவை அடுப்புக்கறி வாங்க நான் உதவி செய்கிறேன், அல்லது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் துணிகள் அளிக்கிறேன், அதெல்லாம் சரிதான், அதற்கு எதிராக ஒன்றும் செய்கிறதற்கில்லை. ஆனால் அதுதான், அது அவ்வளவுதான். உமக்கு வேண்டும் என்றால் அதை எடுத்துக்கொள்ளும், உமக்கு வேண்டாம் என்றால் நீர் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த விதமான மனப்பான்மையை தான் இன்றைய மாம்சபிரகாரமான சபை உடையதாயிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய சபையோ ஆபேல் வெளிப்பாட்டின் மூலமா கிருபையின் மூலமாய் அதையும் தாண்டி அப்பால் கண்டு விசுவாசத்தினாலே காயினுடைய பலியை காட்டிலும் ஒரு மேன்மையான பலியை செலுத்தினான். அது அவனுடைய நீதியை சாட்சி பகின்றது, தேவன் சாட்சி பகின்றார். இஸ்மவேலிலும் ஈசாக்கிலும் அதே காரியம் சம்பவித்தது. ஒருவன் மாம்சத்தினால் ஆனவன், இன்னொருவன் ஆவியினால் ஆனவன். ஒருவன் அடிமையானவனிடத்திலிருந்து வந்தவன், இன்னொருவன் சாதீனமனிடத்து வந்தவன். அதே காரியமானது இஸ்ரவேலிலும் மோவாபிலும் நடந்தது. இரண்டு மகத்தான சபைகள் ஒன்று கூடி வந்தது. ஆவிக்குரிய சபையான யாக்கோபின் ஜனங்களான இஸ்ரவேலர் அவர்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போக விரும்பி அவர்களுடைய பிரயாண பாதையில் போகும்போது ஏசாவின் ஜனங்கள் மோவாபியர் வல்லமையுள்ள சபை அவர்களை சந்தித்தது. சபையின் மகத்தான தலைவனாகிய பாலாம் அவனுடைய சகோதரனை சபிக்கும்படியாக கீழே இறங்கி வந்தான். ஆனால் அவனுடைய சகோதரனை அவனால் சபிக்க முடியவில்லை என்பதை கண்டறிந்தான். அவனுடைய கண்களின் குருட்டாட்டத்தினால் முன்குறிக்கப்பட்ட திட்டத்தை காண்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை காண்பதற்கும் அவன் தவறி போனான். முதலாவது விசுவாசம் கேள்வியினால் வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். அப்படியானால் விசுவாசியானவன் அதை கேட்கிறான், அதை அடையாளம் கண்டுகொள்கிறான், அதன் பேரில் கிரியை செய்கிறான். மாம்சிகமான மனிதனது கேட்பான், அதன் சத்தத்தை கேட்பான். கேட்பது என்பதன் அர்த்தம் அதை புரிந்து கொள்ளுதல் என்பதாகும். நோக்கி பார் என்றால் ஏதோ காரியத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பதாகும். ஆனால் அதை காண்பதென்பதோ அதை புரிந்து கொள்கிறதா இருக்கிறது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அல்லது புரிந்து கொள்ள மாட்டான். இப்பொழுது இங்கே வருகிறார்கள் இஸ்ரவேலர், தேவனுடைய வாக்குத்தத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நேராக வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். நாஸ்திகர்கள் அல்ல, ஆனால் விசுவாசிகள். இஸ்ரவேலருக்கு இருந்த அதே தேவனை விசுவாசிப்பவர்கள். ஆனால் அவனுடைய சகோதரனை சபிக்கும்படியாய் வெளியே வந்தனர். ஏனென்றால் அவனுடைய சகோதரன் நிச்சயமாய் அநீதியுள்ளவன், ஏனென்றால் மோசமான காரியங்களை அதிகப்படியாய் செய்திருக்கிறான் என்று அவன் கூறியிருக்கிறான். ஆனால் நீங்கள் பாருங்கள், தெரிந்து கொள்ளுதலை அவன் காண தவறி போனா. ஏசாவோடும் யாக்கோபோடும் அதே காரியம்தான். ஏசா ஒரு மேலான மனிதன் போன்று காணப்பட்டான். நன்றாக குடும்பத்தை அமைத்துக் கொண்டு தர்ம காரியங்களை செய்தான். அவனுடைய வயதான பார்வையிழந்த தகப்பனை கவனித்துக் கொண்டான். அவருக்கு மானிறைச்சி கொண்டு வந்து கொடுத்து கவனித்துக் கொண்டான். ஒரு நல்ல பையனாயிருந்தான். மார்க்கம் என்ற ரீதியில் மாம்சிகமான விசுவாசிகள் அநேக காரியங்களை செய்கின்றனர்.
சமுதாயங்களுக்கு உதவி செய்து ஜனங்களுக்கு மருத்துவ செலவை செலுத்தி மார்க்க சம்பந்தமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் நான் பேசிக் கொண்டிருப்பது அதுவல்ல. மோவாப் ஒரு நல்ல ஒரு மகத்தான தேசம். அவனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். யாக்கோபு எல்லா காரியங்களையும் செய்தான். அவன் குடும்பத்தை விட்டு ஓடியவன். ஆனால் அப்படி இருந்தும் அவன் அடைய வேண்டியதான ஒரு காரியம் இருந்தது. ஆறு வாக்குத்தத்தை சேஷ்டபுத்திர பாகத்தை பெற வேண்டும் என்பதே. இதை வருகிறார்கள் இஸ்ரவேலர், யாக்கோபின் பிள்ளைகள், அதே நோக்கத்தோடு. இப்பொழுது யார் சரியாக இருக்க போகிறவர்கள்? பாலாம் ஏழு பலிபீடங்களை கட்டினான். இஸ்ரவேலிலே ஏழு பலிபீடங்கள் இருந்தன. பாலாம் சுத்தமான மிருகங்களினால் ஆன ஏழு பலிகளை செலுத்தினான். இஸ்ரவேல் சுத்தமான மிருகங்களில் ஆன ஏழு பலிகளை செலுத்தினான். அங்கே சடங்காச்சாரம் என்பதை பொறுத்தவரையில் இஸ்ரவேலை போன்று அவ்வளவு பயபக்தியாய் மோவாப் இருந்தான். யாக்கோபை போன்று அவ்வளவு பயபக்தியாய் ஏசா இருந்தான். ஆபேலை போன்று அவ்வளவு பயபக்தியாய் காயின் இருந்தான். ஆனால் அங்கே எண்ணப்பட வேண்டியது தெரிந்து கொள்ளப்படுதலாயிருக்கிறது. எவ்வளவு குருட்டாட்டும்! ஆவிக்குரிய பிரகாரமாய் பார்த்தால் ஏசாவின் பிள்ளைகள் எவ்வளவு குருடாயிருந்தார்கள். மோவாபியர்கள் கீழாக நோக்கி பார்த்து அவர்களை பாருங்கள். அவர்கள் ஒரு ஸ்தாபனம் அல்ல, அவர்கள் ஒரு கூட்ட அலைந்து தெரிகிறவர்கள். அவர்கள் கூடாரங்களில் வசிக்கிறார்கள். நாமோ ஒரு மகத்தான தேசமாயிருக்கிறோம். அவர்கள் பொல்லாப்பை செய்தார்கள். அவர்களுக்குள் எந்த விதமான அமைப்பும் இல்லை. அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியை பின்பற்றிக் கொண்டு சுற்றி நெளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். ஆனால் அவர்களுக்கு முன்பாக சென்ற வெண்கல சர்ப்பத்தையும் அடிக்கப்பட்ட கண்மலையும் அவன் காண தவறி போனான். அண்டை வெளியே அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் தேவனுடைய தெய்வீக ஒழுங்கின்படியாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பின்தொடர்வதை அவன் காண தவறி போனான். அந்த விதமாகத்தான் அது இன்றைக்கு இருக்கிறது. அது ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள், அது ஒரு கூட்ட இந்த அந்த அல்லது மத்தேதோ போன்ற ஜனங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது தேவனுடைய வார்த்தையின் பாதையிலே பின் தொடர்கிறது என்பதை காண தவறி போனார்கள். இஸ்ரவேல் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகும் பாதையிலே போய்க் கொண்டிருந்தார்கள். தேவன் அவருடைய வார்த்தையில் ஒரு வாக்குத்தத்தை பண்ணியிருந்தார். எந்த விதத்திலாவது அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அடைந்தே தீர வேண்டும் என்று தெரிந்து கொண்டதன் காரணம் என்னவென்றால் அவனுக்கு அது தேவையா இருந்தது. ஏனென்றால் அந்த சேஷபுத்திர பாகமானது ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். அது ஜீவனை உடையதாயிருந்தது. அது எவ்விதமாக வருகிறது என்பதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. எனவே அவன் அதை பெற்றுக் கொண்டான். அதுதான் முக்கியமான காரியம். அது எந்த வழியில் வந்தது என்பதை குறித்து அவனுக்கு அக்கறை இல்லை. அவனுக்கு அது வேண்டியதாயிருந்தது. அவன் அதை அடைந்தாக வேண்டும். அவன் அதை பெற்றுக் கொண்டான். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியமான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவன் அவனுடைய பாதையிலே இருந்தான். அவன் அதன் பின்னே இருந்தான். அவன் அதை பெற்றுக் கொண்டான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகின்ற பாதையிலே இஸ்ரவேல் போய்க் கொண்டிருந்தனர். எத்தனை மோவாபியர்களையும் சாபங்களையும் அவர்கள் மேல் போட அவர்கள் முயற்சித்தாலும் கவலை இல்லை. அவர்கள் நேராக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எத்தனை பிரமாணங்களை வைத்திருந்தாலும், எவ்வளவு தண்டனைகளை வைத்திருந்தாலும், எவ்வளவு துன்புறுத்தல்களை வைத்திருந்தாலும், எத்தனை பொல்லாத காரியங்களை அவர்கள் கூறினாலும், எத்தனை முறை பரிசுத்த உரளைகள் என்று கூறினாலும், அந்த பொல்லாத காரியங்கள் எத்தனை முறை கூறினாலும், சபையானது போய்கொண்டே இருக்கும். அது போயாக வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையில் நிலை கொண்டிருப்பதாக இருக்கிறது. ஒரு சமயம் இரண்டு ராஜாக்கள் சேர்ந்து வந்தார்கள். அவர்களில் ஒருவன் ஆகாப், ஒரு பொல்லாதவன், இன்னொருவன் யோசபாத். ஆவிக்குரிய சபை, மாம்சத்துக்குரிய சபை. ஆகாப் ஒரு எல்லைக்கோடு விசுவாசியாய் இருந்தான். அவன் தீர்க்கதரிசிகளை உடையவனாய் இருந்தான். அவர்கள் நாஸ்திகர்கள் அல்ல, அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்பவர்களும் அல்ல. அவர்கள் இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள். ஆனால் அவர்கள் எல்லாரும் ஆகாபினால் கற்பிக்கப்பட்டு போஷிப்பிக்கப்பட்டு உடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லா அரசியல் ஆதரவும் பெற்றதான ஒரு இடம் போல அது ஆயிற்று. யோசபாத் உள்ளே வந்தான். வந்து சேர்ந்தவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டான். அது தவறாயிருந்தது. அவ்விசுவாசியுடன் நீங்கள் ஒருபோதும் பிணைக்கப்பட்டிருக்க கூடாது, ஒருபோதும் இருக்கக்கூடாது. முழு சுவிசேஷத்தை விசுவாசியாத எந்த சபையின் புத்தகங்களிலும் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யக்கூடாது. நீங்கள் தொல்லைக்குள் ஆவீர்கள். அவர்கள் தொல்லைக்குள் ஆனார்கள். இந்த நீதிமானாகிய மனிதன் முதலாவதாக நாம் கர்த்தரிடத்தில் விசாரித்து நாம் கீழே ஆற்றிலுள்ள ராமோத்துக்கு போகலாமா என்று அறிய வேண்டாமா என்றான். இப்பொழுது அந்த அமைப்பு எவ்வளவு பரிபூர்ணமாக இருப்பது போன்று இருக்கிறது. பாருங்கள், ராமோத்தில் உள்ள கீலேயாத் நமக்கு சொந்தமானது, அது நம்முடைய சொத்து. ஜீவிக்கின்ற தேவனிடத்திலிருந்து சீரியர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். நாம் போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாமா? அவன் அந்த சொற்பொழிவை அவ்வளவு அழகாய், அவ்வளவு சட்ட ரீதியாய், அவ்வளவு நீதியாய் ஆற்றினதினால் யோசபாத் அதற்கு மயங்கி போனான். இன்றைக்கு மனிதர் பிரசங்க பீடத்தில் ஏறி நின்று அவ்வளவு கல்வி அறிவு கொண்டவனாய், பேசும் திறமையுடையவனாய் பேசி விளக்கி கூறி பரிசுத்த ஆவியின் வல்லமையை வேதாகமத்திலிருந்து அற்றுப்போக பண்ணுவான். அவர்கள் விளக்கி கூறி பரிசுத்த தெய்வீக சுகம் கிடையாது என்று கூறிவிடுவான். அந்நிய பாஷைகளில் பேசுவது, வியாக்கியானம் அடிப்பது முதலானவைகளை பேசி விளக்கி இவைகள் எல்லாவற்றையும் இன்னொரு காலத்திற்கு இல்லாமற் போக பண்ண பேசுவான். ஆனால் ஒரு மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் உங்கள் மேல் உடையவளாய் இருந்தால் அது ஒருபோதும் உங்களை இடற பண்ணாது. நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக அங்கே ஒரு தீர்க்கதரிசி இல்லையா என்று யோசபாத் கூறினான். நீதியுள்ள ராஜா கூறினான். ஆகாவோ அது இல்லாமலேயே போய்கொண்டிருந்தான். அந்த வண்ணமாகத்தான் மாம்ச பிரகாரமான சபையானது இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய குருமார் பள்ளிகளாலும் போதகர்களாலும் மகத்தான மனிதர்களாலும் மகத்தான பேராசிரியர்களாலும் மேடைகளாலும் சாமர்த்தியம் உள்ளவர்களாலும் நகைச்சுவையுடன் பேசுகிறவர்களாலும் நிறைந்திருக்கிறது. ஓ என்ன சபையின் அல்லது ஆவிக்குரிய சபையின் நகைச்சுவைகளுக்கு மிக அப்பால் பேசுகிறவர்களால் நிறைந்திருக்கிறது. நோவாவின் நாட்களில், அந்த நாட்களில் மாம்சமான சபையை நோக்கி பாருங்கள், அவர்கள் என்னவாயிருந்தார்கள்? விஞ்ஞானிகள், கட்டடம் கட்டுபவர்கள், விவேகமுள்ள மனிதர்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஏனோக்கும் நோவாவும் மேய்ப்பர்களும் விவசாயிகளுமாய் இருந்தனர். தாழ்மை உள்ளவர்களாய், கல்வி கற்றவர்களாய் அல்ல, விவேகமுள்ளவர்களாய் அல்ல, ஆனால் அவர்களுடைய தேவனை அறிந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்குள்ளாய் இருந்த ஏதோ காரியம் அசைந்து கொண்டும் அழைத்துக் கொண்டும் இருந்தது. நாம் எல்லாரும் அதை குறித்து கொஞ்சம் கடித்து பார்க்கலாம். எனவே யோசபாத் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இல்லையா என்றான். ஓ நிச்சயமாக மாம்ச பிரகாரமானது அதை உடையதா இருக்கிறது. நிச்சயமாக எங்களிடத்தில் இருக்கிறது. எனக்கு அங்கே ஒரு குருமார் பள்ளியே இருக்கிறது, அது அவர்களால் நிறைந்திருக்கிறது. 400 பேர்களை கொண்டு வந்தார்கள். இவர்கள் நாஸ்திகர்கள் அல்ல, இவர்கள் ஏகோவா தேவனை ஆராதிப்பவர்கள். மேலே வாருங்கள் என்றான். அவர்கள், எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள், நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்போம் என்றார்கள். எனவே அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடினர். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையோடு திரும்பி வந்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்றார்கள். இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள், கர்த்தர் உரைக்கிறதாவது, நீங்கள் போங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கீலேயாத்துள்ள ராமோத்தை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள், ஏனென்றால் அது உண்மையிலேயே உங்களுக்கு சொந்தமானது என்றார்கள். அவர்களில் தலைமையானவர்கள் ஒருவன் 2 இரும்பு கொம்புகளை அவைகளின் பிரதிநிதித்துவமாய் காட்டி அவன் முட்டி தள்ளிக்கொண்டே, இவைகளை கொண்டு நீங்கள் சீரியர்கள் அப்படியே கீழையாத்துள்ள ராமத்திலிருந்து வெளியே தள்ளிவிடுவீர்கள் என்றான். ஆனால் யோசபாத்தோ, அவனுக்குள்ளாக ஏதோ காரியம் இருக்கிறது. ஓ தேவனதை உங்கள் இருதயத்துக்குள்ளாக கொண்டு போவார் என்று நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். நீங்களாகவே கற்றுக்கொள்ளக்கூடிய ஏது காரியமும் இது அல்ல. நீங்களாகவே படித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஏது காரியமும் இது அல்ல. தேவன் தெரிந்து கொள்வதன் மூலமாக செய்கிறதாயிருக்கிறது. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயா. அவர்கள் நன்றாய் உடுத்தியிருக்கிறார்கள் என்று யோசபாத் கூறினான். அவன் இதை போன்று ஏதோ காரியத்தை கூறினான் என்பதில் சந்தேகம் ஏதும் இல்லை. அவர்கள் புத்திசாலிகள், நான் கேட்டதிலேயே மிக விவேகமுள்ள மனிதர்கள். அவர்கள் இந்த காரியத்தின் கல்வி அறிவை உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு மனம் அவர்கள் உறுதியாய் இருக்கிறது. அவர்களுக்குள் அங்கே ஒரு மகத்தான ஒற்றுமை இருக்கிறது. அவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்கள். அதிகமான உண்மையை அவர்களிடத்தில் கொண்டுள்ளனர். எல்லா தவறும் உண்மையை கொண்டதாய் இருக்கிறது. இதுவரை கூறப்பட்ட மிகவும் பெரியதான பொய் 90% உண்மையை கொண்டதாய் இருந்தது. சாத்தான் ஏவாளிடம் கூறின அந்த பொய்யில், ஓ அவர்கள் கூறுகின்றவர்கள் அதிகப்படியான உண்மை இருக்கிறது, ஆனாலும் இன்னும் ஒருவன் அங்கு இல்லையா? சரி, அந்த மனிதன் என்ன கூறினான் என்று நினைக்கிறாய்? விவேகமும் மேலானவர்களுமான 400 பேர்கள் இங்கே நம்மிடம் இருக்கும் போது அவர்கள் ஒன்றும் இங்கே வனாந்திரத்திலே அரை நிர்வாணமாய் ஆலைந்து கொண்டு ஆட்டுத்தோல் அல்லது ஏதோ காரியத்தை அவர்கள் மேல் சுற்றி கொண்டு இருப்பவர்கள் அல்ல. நான் போஷித்து நான் கல்வி புகட்டி வைத்திருக்கிற மனிதர்கள். அவர்களுடைய அச்சரங்களே தெரியாத மனிதர்கள் அல்ல. அவர்கள் பாண்டித்யம் பெற்றவர்கள், காரியத்தை அறிந்தவர்கள் என்றார். அவர்கள் தங்கியிருந்து இரவு பகலாக சுருள்களையும் தீர்க்க தரிசனங்களையும் வாசித்துக் கொண்டிருக்கிறவர்கள். சரியானது எதுவென்று அவர்கள் அறிந்தவர்கள். நான் அவர்களை தயாராக வைத்திருக்கிறேன், நீங்கள் போங்கள், கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் என்று ஒரு மனதுடன் கூறும் 400 பேர்கள் இங்கு நின்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் யோசபாத்தின் சிந்தனைகளை ஒரு சில நிமிடங்கள் என்னால் அறிய முடிந்தால், அங்கே ஏதோ காரியம் எனக்கு ஒத்துப்போகவில்லை என்று அவன் கூறுவான். அங்கே ஏதோ காரியம் சரியா இல்லாதது போன்று தோன்றுகிறது. அங்கு எங்காவது இன்னும் ஒருவன் இல்லையா? ஓ, இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனால் அவன் ஸ்தாபனத்தை சாராதவன். அவன் ஒரு வித்தியாசமான நபர். அவன் ஒரு துரோகியானவன். அவன் யாக்கோபை போன்றவன். ஆனால் நாம் அவனை கேட்கலாம், அவனை ஒரு தீர்க்கதரிசி என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நான் அதை சந்தேகிக்கிறேன். ஏனென்றால் அவன் எப்பொழுதுமே இது அது அல்லது மற்றது என்று கூறி என்னை சபித்துக் கொண்டே இருப்பான், அல்லது என்னை குறித்து நல்லதாகவே தீர்க்க தரிசனம் உரைக்க மாட்டான். எப்படி அவனால் முடியும்? புரிகின்றதா? எனவே அவர்கள், நாங்கள் போய் அவனை அழைத்து வருகிறோம், அவன் இம்லாவின் குமாரன் என்றார்கள். ஆக அவர்கள் போய் அவனை கொண்டு வந்தார்கள். யாரோ அவனை படியில் சந்தித்து அவர்கள் கூறின அதே காரியத்தை இப்பொழுதும் நீ கூறு. அந்த கூட்டத்தோடு நீ ஒத்து போக வேண்டும். நீ அப்படி செய்யவில்லை என்றால் உனக்கு ஐயோ என்றார்கள். அதற்கு அவன், தேவனின் வாயில் போடுவதை தவிர வேறொன்றையும் நான் கூற மாட்டேன் என்றான். அவன் அந்த இடத்தை சேர்ந்த பிறகு அவர்கள் அவனுக்கு ஒரு இரவை கொடுத்தார்கள். அவன், நீங்கள் போங்கள், ஆனால் இஸ்ரவேலர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டதை கண்டேன் என்று கூறினான். உடனே ஆகாப், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். இப்பொழுது அங்கே ஒருவனுக்கு எதிராக 400 பேர்கள் இருக்கிறார்கள். பயிற்சி அளிக்கப்பட்ட சாமர்த்தியம் உள்ள கல்வி அறிவுள்ள விவேகம் உள்ள 400 மனிதர்கள். ஒரு சிறிய அறிவில்லாத மனிதன் நாம் அழைப்பது போன்று மிகாயாவுக்கு எதிராக இருந்தனர். ஒரு மனிதன் இருந்தாலும் கூட அந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையுடையவனாயிருந்தான். அதுதான் அங்கே வித்தியாசத்தை உண்டாக்கியது. அவர்கள் ஒவ்வொருவரும் தவறாயிருந்தனர். அது தவறென்று நிரூபிக்கப்பட்டது. மிகாயா ஏன் அவ்வளவு வித்தியாசமாயிருந்தான்? வித்தியாசமாய் இருப்பதற்கு அவன் ஏழையாக இருக்க வேண்டுமா? இல்லை. மிகாயாவை வித்தியாசமாய் ஆக்கினது என்ன? அவன் வார்த்தையோடு நின்றான். அவன் தரித்து நின்றது தேவனுடைய வார்த்தையாகும். தேவன் தமது ஆவியை ஊற்றுவார் என்று இந்த கடைசி நாட்களில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையின் பாதங்களை அந்த கல் வந்து மோதும். அந்த நாட்களில் உள்ள ஜனங்கள், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் என்று தானியேலினால் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனத்துக்கு மேல் தீர்க்க தரிசனம். எல்லா குருமார் பள்ளிகளும் உலகமும் அதை வெளியே எடுத்து போட முடியாது. தேவன் அதை செய்ய போகிறார். எப்படி இருந்தாலும் தேவன் அதை செய்ய போகிறார். ஜனங்கள் அதை பின்பற்ற போகிறார்கள். புரிகின்றதா? மாம்ச பிரகாரமான சபையும் இயற்கைக்கு மேம்பட்ட சபையும், பாருங்கள், வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது வார்த்தையாயிருக்கிறது. அதைதான் யாக்கோபு நினைத்தான். அது என்னவா இருந்தாலும் கவலை இல்லை. அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நான் பெற்றால் ஒழிய நான் ஆசீர்வாதத்தை பெற போவதில்லை. அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை தான் நான் பற்றி பிடித்துக் கொள்ள போகிறேன். ஆனால் ஏசாவோ அதை வெறுத்தான். அவனுடைய பிள்ளைகள் இன்னமும் இன்றைக்கும் அதையே செய்கிறார்கள். அவர்கள் அதை வெறுக்கிறார்கள். அது அப்படியே இருந்து வருகிறது. ஒரு எழுப்புதல் உண்டாகும் போதெல்லாம் அது இரட்டையர்களை உண்டு பண்ணுகிறது. அது ஒரு கடூரமான குறிப்பிடுதல், ஆனால் அது உண்மையாயிருக்கிறது. ஈசாக்கு ரபேக்காவிலிருந்து ஒரு பிறப்பு வெளிவந்த போது அது ஒரு இரட்டையர்களை கொண்டு வந்தது. உலகமானது உண்டாக்கப்பட்ட போது அது இரட்டையர்களை, இரண்டு மரங்களை உண்டாக்கியது. காயினும் ஆவேலும் பிறந்த போது அது இரட்டையை உண்டு பண்ணினது. இஸ்மவேலும் ஈசாக்கும் பிறந்த போது அது இரண்டை உண்டு பண்ணினது. ஏசாவும் யாக்கோவும் பிறந்த போது அது இரண்டை உண்டு பண்ணினது. அவைகளில் ஒன்று இயற்கையானது. அவைகளில் ஒருவன் பூமிக்குரியவனாயிருந்தான், இன்னொருவன் இயற்கைக்கு மேம்பட்டவனாயிருந்தான். ஒருவன் இயற்கையானவைகளை புத்திசாலினத்தை நோக்கி பார்த்தான், இன்னொருவன் ஆவியினால் நடந்தான். அது எப்பொழுதும் அந்தவிடமாகத்தான் இருக்கிறது. லூதரன் சபை வந்தபோது முதலாவதாக நாம் பெந்தேகோஸ்தை எடுத்துக் கொள்வோம். பெந்தேகோஸ்தை பிறப்பை பாருங்கள். அது ஒரு மகத்தான வல்லமை உள்ள எழுப்புதலை கொண்டு வந்தது. அது நாம் அறிந்த உலகத்தை பெந்தேகோஸ்த் அப்படியே பற்றி கொண்டது. பெந்தேகோஸ்துக்கு பிறகு அதிக காலம் அல்ல, பவுலும் கூட, உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதித்து ஜனங்களை தேவனிடத்திலிருந்து இழுத்துக் கொள்வார்கள் என்று கூறுகிறான். அவர்கள் சரியாக அதைதான் செய்தார்கள். அது இரண்டை உண்டு பண்ணியது. லூத்தரன் சபை தோன்றிய போது மார்ட்டின் லூத்தர் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். அதிக காலத்துக்கு பின்பல்ல, ஈசா அவனை அப்படியே பின்தொடர்ந்து வந்து அதை ஸ்தாபனமாக்கினான். அது இரண்டை உண்டு பண்ணினது. பின்னர் அதையடுத்து மெத்தடிஸ்ட் ஜான் வெஸ்லி ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை கொண்டு வந்தார்.
அதை அடுத்து ஸ்தாபனம் வந்து அதை ஸ்தாபனமாக்கினது. அது இரண்டை உண்டு பண்ணினது. அதன் பிறகு பெந்தேகோஸ்தவர் எழுப்புதலை கொண்டு வந்தது. இப்பொழுது அவர்கள் அதை ஸ்தாபித்துக் கொண்டார்கள், ஸ்தாபனமாய் ஆக்கிக் கொண்டனர். அது இரண்டை உண்டு பண்ணினது. ஆனால் ஜீவிக்கின்ற தேவனுடைய அந்த ஆவிக்குரிய வித்தானது, அது பரதேசியாய் இருந்து கொண்டிருந்தாலும், அது அலைந்து திரிகிறதா இருந்தாலும், அது எப்பொழுதும் ஒரு பிரிவினையை கொண்டு வருகிறது. ஏசா அதிக காலம் யாக்கோபோடு சேர்ந்து இல்லை. யாக்கோபு சேஷபுத்திர பாகத்தை சுதந்திரித்துக் கொண்டவுடன் ஸ்தோத்திரம், அது பிரிவினையை கொண்டு வந்தது. நீ இந்த சபையை சேர்ந்தவன் என்பது பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அது மாம்ச பிரகாரமாய் இருந்து உன்னுடன் சேர்ந்து இருக்கின்ற கூட்டாளிகள், உன்னுடன் சேர்ந்து சீட்டு விளையாடுபவர்கள், உங்களுடைய இலக்கிய சங்கம் முதலானது குறித்து அக்கறை இல்லை. நீ உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக் கொண்ட போது உன்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற ஏதோ காரியம் தேவன் மேல் பசித்துக் கொண்டிருந்தது. நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளும் போது அது ஒரு வேறு விருதலை கொண்டு வருகிறது. அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேறு விருதல் சபையானது அங்கேயே அமைத்துக் கொண்டது. பாருங்கள், அதனால் தொடர்ந்து போக முடியாது. இன்றைக்குள்ள மாம்ச பிரகாரமான விசுவாசிக்கு ஏசா ஒரு மிக நல்ல மாதிரியாக இருக்கிறான். ஒருபோதும் உலகத்தை மேற்கொள்ள முடியாதவன். அவன் உலகத்தின் காரியங்களை மேற்கொள்ளவில்லை. அவர்களுக்கு அவர்களுடைய களியாட்டம், அவர்களுடைய நடனம், அவர்களுடைய சிங்காரங்கள், அழகு சாதனங்கள், ஸ்திரீகள் முகத்தில் வர்ணம் தீட்டிக் கொள்ளுதல், தலைமயிரை வெட்டிக் கொள்ளுதல், குட்டையான கால்சட்டைகளை அணிதல், ஆண்கள் நீச்சல் குடங்களுக்கு போதல், புகைத்தல், அசுசியான நகைச்சுவைகள் அவர்களுக்கு இன்னமும் விருப்பம். அப்படி இருந்தும் சபையை சார்ந்தவர்களாயிருக்கிறார்கள். அவர்களால் அந்த காரியங்களை ஒருபொழுதும் மேற்கொள்ள முடியாது. ஏசாவாலும் கூட, ஆனால் அப்படி இருந்தும் பயபக்தி உள்ளவர்களாய் இருக்க அறிவை கொண்டு புரிந்து கொண்டதற்கு அவன் இசைந்து போக வேண்டி இருந்தது. இன்றைக்கு சபையானது அதே காரியத்தை செய்கிறது. நாம் ஒரு ஸ்தாபனமாக ஆகிவிடுவோம். நாம் நம் எல்லாவற்றையும் ஒன்று கூட்டிக் கொள்வோம். நாம் ஒரு வகுப்பை அல்லது ஒரு கூட்டத்தை அல்லது அதை போன்று ஏதாவது காரியத்தை உண்டு பண்ணுவோம். அந்த விடமாகத்தான் இன்றைக்கு சபையானது அசைந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரியதும் மாம்சத்துக்குரியதும் இன்னமும் அதே விடமாக இருக்கிறது. அது மாறவே இல்லை, ஒருபோதும் மாறி போகாது. தேவனுடைய பரிசுத்தம், தேவன் தேவனாய் இருப்பதில் அதை தாமாகவே எடுத்து காட்டுகிறார். அங்கே ஒரு பாவி இல்லை என்றால் அவர் ஒரு இரட்சகராக இருந்திருக்கவே முடியாது. ஆனால் அவர் ஆதியிலேயே ஒரு இரட்சகராய் இருந்தார். எனவே அங்கே ஒன்றும் இழக்கப்பட்டு போகவில்லை. ஒரு இரட்சகராய் இருப்பதனால் அவருடைய சொந்த தன்மைகளே ஒரு பாவியை எடுத்து காட்டியது. எனவே அங்கே ஒரு இரட்சிக்கும்படியாக ஏதாவது காரியம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இரட்சிக்கும்படி அங்கே ஏதாவது காரியம் இருப்பதற்கு முன்பாக அங்கே ஏதாவது இழக்கப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய நீதியும் அவருடைய பரிசுத்தமும் அங்கே ஒரு சுகவீனமான மனிதனே இல்லை என்றால் அவர் ஒரு சுகமளிப்பவராய் இருந்திருக்க முடியாது. ஆனால் துவக்கம் முதற்கொண்டு துவக்கங்களில் அவர் துவக்கத்திற்கு முன்னிருந்தே இருக்கிறார். அவர் ஒரு சுகமளிப்பவராக இருக்கிறார். எனவே அங்கே ஒன்றுமே சுகவீனமாய் இல்லை. எனவே அவரை ஒரு சுகமளிப்பவராக ஆக்க அவர் அவனை சுகப்படுத்தும்படிக்கு அது ஒரு சுகவீனமான மனிதனை எடுத்து காட்டினது. ரட்சிப்பு வந்ததான அக்கறையில் உள்ள அதே பரிசுத்த ஆதிக்கத்தில் இருந்து சாபங்களும் வந்தது. யாக்கோபை வெளிக்கொண்டு வந்த அதே தாயும் தகப்பனும் ஏசாவையும் வெளிக்கொண்டு வந்தனர். புரிகின்றதா? அது தேவனாய் இருக்கிறது. அவரால் அவருடைய திட்டங்களை மாற்ற முடியாது. அவைகள் அதே விதமாகவே நடந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லா இயற்கையும் அதற்குள்ளாக இசைந்து வரும். அது இருந்தாக வேண்டும். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? நேராக அதற்குள்ளாக அதை நடத்துகிறது. ரட்சிக்கப்படும்படியாக அங்கே யாராவது இழக்கப்பட்டிருக்க வேண்டும். அங்கே இல்லாதிருக்குமானால் அவர் ஒரு ரட்சகராக இருப்பதனால் அதை செய்தது. ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. பென்சில் ரப்பரையும் சைக்கிள் வண்டியின் கால் மீதியும் கடித்து தின்னும் ஒரு சிறுவனை குறித்து நான் எப்பொழுதும் பேசுவேனே, அது போன்று அவனுக்கு கந்தகம் அவசியமாக இருந்தது. கந்தகத்துக்காக ஏங்கிக் கொள்ளக்கூடிய ஏதோ காரியம் அங்கே இருக்கின்ற வரைக்கும் முதலாவதாக கந்தகம் உண்டாக்கப்பட்டு அங்கு எங்கேயாவது இருந்தாக வேண்டும். அந்த ஏக்கம் அவனுக்கு வருவதற்கு முன்னர் அங்கே கந்தகம் இருந்தாக வேண்டும். அது அந்த கந்தகம் அவனை வெளியே கொண்டு வந்தது. பின்னர் அவன் திரும்பி கந்தகத்துக்கே சென்றான். அந்த விதத்தில் தேவன் ஒரு இரட்சகராக இருக்கிறார். அவரை ஒரு இரட்சகராக்க அவர் இரட்சிக்கும்படி அங்கே ஏதோ காரியம் இழக்கப்பட்டிருக்க வேண்டும். அது எல்லாவற்றையும் தானது செய்கிறது. தேவன் ஆக்குகிறதாக இருக்கிறது. எல்லா காரியங்களும் எல்லாம் அவருக்குள்ளாக இருக்கிறது. ஒரு பிரசங்கியாருக்குள் அல்ல, ஒரு சபைக்குள்ளாக அல்ல, ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளாக அல்ல. ஆனால் தெரிந்து கொள்ளுதல் பரிபூர்ணமாக இருக்கும்படியாக தேவனுக்குள்ளாக இருக்கிறது. அது அவருக்குள்ளாக இருக்கிறது. அடுத்து நாம் இன்னொரு வேறு பிரிதலை பார்க்கிறோம். அது ஆபிரகாமும் லோத்துமாகும். அவர்கள் சகோதரர்களாக இருந்தார்கள். ஆனால் லோத்தோ ஒரு மாம்சீக சிந்தனைக்காரனாக இருந்தான். அவன் எப்பொழுதுமே ஏதோ பெரிய காரியத்தை, அதிகப்படியான பளபளப்பானதை, அதன் மேல் கொண்டிருக்கும் காரியத்தையே நோக்கி செல்வான். எப்பொழுதும் பிரகாசிக்கும் காரியத்தை எடுக்க செல்லும் ஒரு குரங்கை போன்று. இன்றைக்கு அந்த ஆவி ஜனங்களை விட்டு போகவில்லை. அவர்கள் நகரத்துக்கு போவார்கள், ஆனால் இந்த விதமான ஒரு சிறு தகர கொட்டகைக்குள் வரமாட்டார்கள். புரிகின்றதா? பட்டணத்தில் இருக்கின்ற பெரிதான சபை, அதிக அறிவாற்றல் உள்ள போதகர், மேலான ஆடை அணிந்தவர்கள் செல்லும் இடம், மேயர் போகும் இடம், பட்டணம் அதுதான் அவர்களுக்கு வேண்டும். அது இன்னமும் ஏசாவின் ஆவியாயிருக்கிறது. உண்மையாகவே துவக்கத்திலே சிரேஷ்டபுத்திர பாகம் இருந்தது. தங்களை சபை என்று அழைத்து ஆனால் அதை அசட்டை செய்தபடியினால் அதை இழந்தனர். அப்படிப்பட்ட ஜனங்களை உங்களால் முழங்காற்படியீடு செய்து தேவனிடத்தில் அழுது கெஞ்சி வெளியே புறப்பட்டு போய் சுகமளிக்கும் ஆராதனை நடத்தி உலகத்தின் உபத்திரவத்திற்கு நின்று பரிசுத்த ஆவியை பெற செய்ய முடியாது. அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அவர்கள் அதை வெறுக்கிறார்கள். அவர்கள் அதை ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள் என்று அழைக்கின்றனர். வேதம் என்ன கூறுகிறதோ சரியாக அதையே அவர்கள் செய்வார்கள். அவர்கள் அது செய்கிறார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய சுவாபமாய் இருக்கிறது. அதுவே சுவாபமாய் இருக்கிறது. காகத்தையும் புறாவையும் போன்று இரண்டு சுவாபங்கள். அவர்கள் அதை வாஞ்சிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அதுவாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் மாற்றத்தை ஒருபோதும் பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை காணும்படியாய் பிறக்கவில்லை. அந்த இன்னொருவன் அதனின்று அவனை உங்களால் விலக்கி வைக்க முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாயிருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய புருஷனாகவோ அல்லது ஸ்திரீயாகவோ இருக்கும்படியாக அவன் பிறந்திருக்கிறான். அவனுக்குள்ளாக இருக்கின்ற ஏதோ காரியம் அதை அழைக்கிறது. இப்பொழுது இதை முடிப்பதனால் நான் என்ன கூறுகிறேன் என்பதை உங்களால் காண முடிகிற நிலையை அது அடைந்தாயிற்று என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது ஆபிரகாம், ஆவிக்குரிய சபையும் மாம்ச பிரகாரமான சபையும் இவர்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட்ட வரைக்கும் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறவே இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏசாவிடமிருந்து தன்னை வேறு பிரித்துக் கொள்ளும் வரைக்கும் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. லோத்திடமிருந்து தன்னை வேறு பிரித்துக் கொள்ளும் வரைக்கும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. லோத்து அங்கே அவன் தன்னுடைய சொந்த சிறிய ஜபக்கூட்டங்களை அவனுடைய சபையில் நடத்தி கொண்டு அவனுடைய குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் மற்றவர்களுக்கும் போதித்தான். அவன் அப்பேற்பட்டதான ஒரு ஜீவியம் ஜீவித்து முடிவு காலத்தை குறித்து அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். இன்றைக்கும் அதே காரியம். தெய்வீக சுகத்தை குறித்தும் தேவனுடைய வல்லமை முதலமைச்சை குறித்தும் பேசுங்கள். அவர்கள் அதை பார்த்து நகைப்பார்கள். அதே ஆவி. அந்த இரண்டு மகத்தான ஆவிகளும் மர சம்பந்தமாக உலகத்தை இருக பற்றி கொண்டிருக்கிறது. விசுவாசியும் அவ்விசுவாசியும், விசுவாசியும் போலி விசுவாசியும், ஒன்று இன்னொன்றை போன்றே பாவனை செய்வது. ஆபிரகாம் தன்னை வேறு பிரித்துக் கொண்ட போது நீங்கள் இயேசுவானவரை கவனித்தீர்களா? அவருடைய வருகையும் இரண்டாவது வருகையை குறித்து அவர் பேசுகையில், நோவாவின் நாட்களில் இருந்தது போல அவர்கள் புசித்துக் கொண்டும் குடித்துக் கொண்டும் பெண் கொண்டும் பெண் கொடுத்ததுமாய் இருப்பார்கள் என்று அவர் கூறினார். ஆனால் அவர் லோத்தின் நாட்களை குறித்து பேசின போதோ அதை குறித்து அவர் ஒன்றுமே கூறவில்லை. லோத்தின் நாட்களை போன்று அது வெளிப்பாட்டிற்காக. லோத்தின் நாட்கள் என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். லோத்து அங்கே சோதோமில் நன்றாக குடியமைத்துக் கொண்டு அறிவுள்ளவனாய் அந்த நகரத்தின் ஒரு பெரிய மனிதனாக நீதிபதியாக ஒலிமுக வாசலில் உட்கார்ந்து ஜனங்களை நியாயம் விசாரித்தான். அந்த நகரத்தில் இருந்த எல்லா சங்கங்களையும் சார்ந்தவளாய் அவனுடைய மனைவி இருந்தாள். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேன்மக்களோடு உயர்கல்வி சாமர்த்தியம் அறிவாற்றல் கொண்ட நகைச்சுவை உள்ளவர்கள் மத்தியில் மணந்து கொண்டார். ஆபிரகாமோ ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் ஒரு கூடாரத்தில் வசித்து வந்தான். ஆனால் ஒரு நாள் என்று அவர்கள் இருவருக்கும் ஒரு சந்திப்பு கிடைத்தது. ஒரு அறிவிலிருந்த பிரசங்கியார் ஒருவர் அங்கே போய் பிரசங்கித்து அவர்களை வெளியே அழைத்தார். செய்தியை பாருங்கள். அவர் லோத்தை பார்த்து வெளியே வா என்று கூறினார். ஆபிரகாமின் இறக்கம் மட்டும் இல்லாதிருந்தால் அவனை வெளியே அழைத்தே இருக்க மாட்டார்கள். 50 பேர்களை காண முடிந்தால் நீர் அழிக்காமல் இருப்பீரா? 30 பேர்களை காண முடிந்தால் நீர் அழிக்காமல் இருப்பீரா? அவனால் கேட்க முடிந்த அளவுக்கு கேட்டான். ஆனால் அவரால் அங்கே 10 பேர்களை கூட அவர்கள் மத்தியில் காண முடியவில்லை. நோவாவின் நாட்களில் இருந்தது போல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நினைவிருக்கட்டும், நோவா சபைக்கு பாவனை அல்ல, உபத்திரவத்தின் ஊடாக செல்லாத ஏனோக்கு பாவனையாயிருந்தான். ஆனால் உபத்திரம் துவங்குவதற்கு முன்னதாகவே மறுரூபமானான். ஏனோக்கு வீட்டுக்கு சென்றான். உபத்திரவத்தின் ஊடாக அவன் போகவில்லை. நோவாவே அதன் ஊடாக கொண்டு செல்லப்பட்டான். இப்பொழுது நாம் இதற்குள்ளாக பிரவேசிக்கையில் கூர்ந்து கவனியுங்கள். எந்த விதமான ஒரு அடையாளத்தை ஆபிரகாமும் அவனுடைய குடும்பமும் பெற்றுக் கொண்டார்கள் என்பதை கவனியுங்கள். அவர்கள் இயற்கைக்கு மேம்பட்டதை பெற்றுக் கொண்டார்கள். ஆபிரகாம் அவன் தான் ஆபிரகாம் என்பது அவருக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய மனைவியாகிய சாராள் எங்கே? அவனுக்கு திருமணம் ஆயிற்று, அல்லது சாராள் என்ற ஒரு மனைவி இருக்கிறார் என்று அவருக்கு எப்படி தெரியும்?
அவள் கூடாரத்தில் இருக்கிறாள். இப்பொழுது அங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டு மாமிசம் சாப்பிட்டுக் கொண்டு பாலை குடித்துக் கொண்டு சோழ ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய மனைவியாகிய சாராள் எங்கே? அந்த காரியம் அவருக்கு எப்படி தெரிந்திருந்தது? அவர் எப்படி அறிந்தார்? அதை சிந்தித்து பாருங்கள். ஆவிக்குரிய ஜனங்களாகிய உங்களை தான் இந்த காரியம் உங்களுக்குள்ளாக செல்லட்டும். அவர் தூசுபடிந்த ஆடுகளோடு ஒரு அந்நியரை போன்று நடந்து கொண்டு அதை அவர் எப்படி அறிந்திருந்தார்? அப்பொழுது ஆபிரகாம் உமக்கு பின்னாக இருக்கும் கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அவர் சொன்னார், நான் என்பது ஒரு தனி பிரதிபெயராகும். நான் இந்த மனிதன் தேவன் தம்மை மாம்சத்தில் வெளிப்படுத்தி காட்டுகிறார். தேவன் ஆபிரகாம் அவரை ஏலோயும் என்று அழைத்தான். நான் உங்களை சந்திக்க போகிறேன். நான் என்னுடைய வாக்குத்தத்தை காத்துக் கொள்ளப் போகிறேன். உற்பவ கால திட்டத்தின்படியாய் நான் உன்னை வந்து சந்திக்கப் போகிறேன். நான் ஒரு பையனை குறித்து உன்னிடத்தில் பேசியிருக்கிறேனே, அவன் இனி உடையவனாய் இருக்க போகின்றான். ஆபிரகாமுக்கு 100, சாராளுக்கு 90. சாராள் அங்கே பின்னாக கூடாரத்தில் இருந்தாள். சுமார் 4 சிறிய கூடாரங்கள், முக்கியமான கூடாரத்தில் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். கூடார மடிப்புக்கு பின்னால் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் அதை செவிகளால் கேட்டாள். அவளுடைய இருதயத்துக்கு உள்ளாக அவள் நகைத்து, நானா? வயது சென்ற ஒரு ஸ்திரீ 100 வயதுள்ள என் ஆண்டவனோடவா? அவளுடைய புருஷன், என் ஆண்டவன் முதிர் வயதுள்ளவர். நாங்கள் மீண்டுமாய் சேர்ந்து வாலிப திருமணமானவர்களை போன்று இன்பமாயிருக்க கூடுமா என்று கூறினார். ஓ, அது எப்படி இருக்கக்கூடும்? அவள் ஒரு விதமாக நகைத்தார். அவளுடைய கூடார பக்கமாக அவருடைய முதுகை திருப்பி வைத்திருந்தார். அவள் ஏன் நகைத்தாள் என்றார். ஓ சகோதரனே, அங்கேதான் காரியம். மாம்ச பிரகாரமான சபைக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதை பாருங்கள். ஒரு நவீன பில்லி கிரகமும் மற்றவர்களும் அங்கே சுவிசேஷத்தை அதை விட்டு வெளியே வா என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியே வந்தார்களா? இல்லை, மிக மிக சிலரே வந்தனர். வெளியே அழைக்கப்பட்ட குழுவாகிய ஆபிரகாமை கவனியுங்கள். இப்பொழுது கவனியுங்கள், அவர் அந்த அடையாளத்தை அவனுக்கு கொடுத்தார். அவன் அவரை விசுவாசித்தான். அவர் அவனுக்கு முன்பாகவே மறைந்து போய்விட்டார். ஓ, எப்படியாய்? அது எப்பொழுதுமே ஒரு வேறுபிரிதலாய் வெளியே அடைக்கப்படுதலாய் இருக்கிறது. இப்பொழுது இந்த 2 ஆவிகள் உங்களோடு கூட துரிதப்படவும், நீங்கள் எந்த இடத்தை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அந்த இடத்தை நான் அடையவும் துரிதப்படுகிறேன். மாம்ச பிரகாரமான சபை, ஆவிக்குரிய பிரகாரமான சபை, இந்த 2 குழுவானவர்களும் காலங்களின் ஊடாக காலத்தின் துவக்கத்தில் இருந்தே நெருங்கி ஒன்று கூடி ஒருவரோடொருவர் சேர்ந்து கொள்ளுகின்றனர். பழைய ஏற்பாட்டின் ஊடாகவும் அப்படி இருந்தனர், புதிய ஏற்பாட்டின் ஊடாகவும் அப்படி இருந்தனர். இன்றைக்கும் இன்னமும் அவர்கள் அப்படியாயிருக்கிறார்கள். சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னர் அது ஒரு தலைமை கட்டத்துக்கு வந்து 2 மனிதர்களில் வந்தது. அதில் ஒருவர் இயேசு கிறிஸ்துவானவர், இன்னொன்று யூதாஸ் காரியோத்தாகும். இயேசுவானவர் அவருடைய 2 வருகையின் போது இந்த 2 ஆவிகளுக்கும் முன் இருந்ததை காட்டிலும் அப்பொழுது அதிகப்படியான வித்தியாசம் இருக்கும் என்றார். இப்பொழுது இங்கேதான் நீங்கள் உங்கள் மகிமையின் வஸ்திரங்களை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த 2 ஆவிகளும் வித்தியாசமாய் இருக்க போகின்றது. ஏனென்றால் சாத்தான் வந்து ஒரு சபை அங்கத்தினரான ஒரு மனிதனில் ஜீவித்தான். யூதாஸ் காரியோத்து மாம்ச பிரகாரமான சபையில் ஜீவித்து எல்லா நேரத்திலும் சபைக்கு ஒரு நண்பனாக இருந்தான். ஆனால் உள்ளே வந்து வஞ்சித்தான், அல்லது அவனுடைய சகோதரனை வஞ்சித்துக் கொண்டிருப்பதாக கருதினான். அவன் உள்ளே வந்து அவர்களில் ஒருவனை போல் இருந்தான். தேவனுடைய நன்மையான காரியங்களை ருசித்து ஆவியில் அவர்களோடு அசைந்திருப்பது போன்று காணப்பட்டு வெளியே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிசாசுகளை துரத்தினான். ஆனால் அவனுக்குள்ளாக ஆழத்தில் எல்லா நேரத்திலும் அவன் யூதாசாய், துவக்கமே யூதாசாய் இருந்தான். அவன் கேட்டின் மகனாக பிறந்தான் என்று வேதம் கூறுகின்றது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அங்கே பின்னாக மாம்ச பிரகாரமான சபையான ஏசாவும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இருக்கிறார்கள். தன்னை ஒரு பொருட்டா நினைத்துக் கொள்ளுகின்ற இந்த ஆளை கவனியுங்கள். கொஞ்ச காலத்துக்கு அவன் செய்தியோடு கூட செல்வான், ஆனால் அவனுடைய கரத்தை அதிகமாக வைக்க அவன் விரும்புகிறதில்லை. அந்த ஆவிகளை பார்த்தீர்களா? உண்மையான காரியத்திற்கு அது அவ்வளவு நெருக்கமா இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நீங்கள் அதை கவனிப்பீர்களானால் கூடுமானால், ஆனால் அது கூடாத காரியம். பாருங்கள், அது வஞ்சிக்கும். இப்பொழுது கவனியுங்கள், வெறுமென மாம்ச பிரகாரமான சபை என்றல்ல, வெளியே அங்கே இருக்கின்ற ஒருவர் சாதாரண வழக்கமான ஏசாவின் குழுவாகிய மாம்சீக சபை அல்ல. இப்பொழுது நாம் யூதாசின் குழுவானவர்களை பார்த்தோம். அதிக நம்பிக்கை துரோகமானதாய் நேராக ஆசீர்வாதங்களின் கரங்கள் அண்டைக்கே வருகிறது. எபிரேயர் 6:10 போன்று எப்படியாய் அவர் சொல்லி இருக்கிறார், ஒரு முறை ருசி பார்த்தும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தும் பின்னர் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் அதை விட்டு திரும்பினால் மனப்பூர்வமா என்றால் அது என்ன? அவர்களை பரிசுத்தப்படுத்தின உடன்படிக்கையின் ரத்தத்தை ஒரு பரிசுத்தம் இல்லாத காரியமாக கணித்தலே ஆகும். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். இதோ அது இருக்கிறது. இதோ ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஒரு நல்ல அருமையான பையன். அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஒரு போதகராக இருக்க வேண்டும் என்று அவனுடைய இருதயத்தில் அவன் உணர்கிறான். சரியா? அவன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் ஒரு அருமையான பையன். ஒருவரும் அவனுக்கு எதிராக ஒன்றையும் கூறுகிறதில்லை. கொஞ்சம் கடித்து பரிசுத்தமாக்கப்படுதல் வருகிறது. ஒரு ஸ்திரீயை பார்க்கும் போது அந்த மனிதனுக்கு இச்சை வருகிறது. அது அவனுக்குள்ளாக இருக்கிறது. புரிகின்றதா? பின்னர் அடுத்த காரியம், ஒரு கால் அவன் புகைத்திருக்கலாம். அவன் புகைக்க விரும்புகிறான். அவன் ஒரு கால் சூதாட விரும்புகிறான். ஒரு கால் சில கெட்ட காரியங்களை அவன் செய்ய விரும்புகிறான். அது செய்யக்கூடாது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். எனவே அவன், ஓ தேவனே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசி என்னை சுத்திகரியும் என்று கூறுகிறான். அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். கர்த்தரை ஸ்தோத்தரிக்க சத்தமிட அவனால் முடியும். சில காரியங்களையும் கூட செய்ய முடியும். வெளியே போய் காரியங்களையும் செய்ய முடியும். நினைவிருக்கட்டும், அந்த நாளில் அந்த விதமானவர்கள் அங்கே இருப்பார்கள் என்று இயேசு கூறினார். அந்நாளில் அநேகர் வந்து, கர்த்தாவே, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லையா, பிரசங்கிக்கவில்லையா, உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தவில்லையா என்பார்கள். இயேசு சொன்னார், நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்று. பாருங்கள், அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது இதை கவனியுங்கள். ஒரு மயிரின் 1 கோடியில் 1 பங்கு கூர்மையானதை உண்டு பண்ணும் அளவுக்கு வந்துவிட்டோம். சுவிசேஷத்தின் கருக்கிற்கு வந்துவிட்டோம். இருபுறமும் கருக்குள்ளதாயும் கணுக்கனை பிரிக்கத்தக்கதாயும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா! ஆண்டவரே, இது ஊடாக போகும்படி அனுமதிப்பீரா? யோசனைகளை வகையறுக்கிறதாயிருக்கிறது. அதுதான் சுவிசேஷம். தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை கிரியையில் வருகிறதே சுவிசேஷமாயிருக்கிறது. வேதம் கூறுகிறது அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது என்று. நீங்கள் கூறுகிறீர்களா? வார்த்தை கிரியையில் வருவதே சுவிசேஷமாயிருக்கிறது. சுவிசேஷமானது எங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியைகளோடும் வந்தது. வல்லமையை கிரியையில் செய்து காட்டி சுவிசேஷத்தை ஜீவிக்கும்படி செய்வதாகும். நான் இந்தியாவுக்கு போயிருந்த போது மெத்தடிஸ்ட் சபையின் தலைமை பேராயர் நிலத்தில் வந்து, சகோதரன் பிரண்ணாம், ஒரு மிஷினரியை குறித்து நாங்கள் ஒன்றும் அறிந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் ஒருபோதும் அறிந்து கொள்ளாத அளவிற்கும் அதிகமாக நாங்கள் வேதாகமத்தை அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு சபையா இருந்தோம். நீங்கள் ஒரு தேசமாக ஆவதற்கு முன்னதாகவே 2000 வருஷமாக அமைந்திருக்கிறோம். அது உண்மை. ஆனால் தேவன் உம்மை சந்தித்து இந்த வேதாகமத்தை ஜீவிக்க செய்யும்படியாய் ஒரு வரத்தை கொண்டு வந்தார் என்று கேள்விப்பட்டோம். அதில் எங்களுக்கு சிரத்தை இருக்கிறது என்று கூறினார். ஓ என்னே, பாருங்கள், அந்த மனிதன் தாவீது கூறினது போன்று ஒரு பேரன் அல்ல, ஒரு குமாரனாய் இருந்தான். புரிகின்றதா? நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம், அது உண்மைதானா என்றார். நான் சொன்னேன், நிச்சயமாக அது உண்மைதான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்றேன். இப்பொழுது கவனியுங்கள், மாம்ச பிரகாரமான சபையானது ஆவிக்குரிய சபையை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறது. யூதாஸ் ஒரு சகோதரனை போன்று இருக்கும்படியாய் பாவனை செய்து கொண்டிருந்து முடிவிலே அது ஒரு உச்சக்கட்டத்திற்கு வந்தது என்பதை நாம் கண்டறிந்தோம். இப்பொழுது இந்த வாலிப பிரசங்கியாரை கவனியுங்கள். அவர் ஒரு ஸ்தானத்தை அடைந்து, கர்த்தாவே, நான் ஒரு ஸ்திரீயை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் அதை செய்யக்கூடாது, நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். ஒரு விதமாக உலகத்தின் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நான் அதை செய்யக்கூடாது. நான் என்னுடைய பணத்தை குதிரை பந்தயத்தில் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அதை செய்யக்கூடாது. நான் ஒவ்வொரு இரவும் திரைப்படத்திற்கு போகிறேன். நான் அதை செய்யக்கூடாது. அவலட்சணமான படங்களை, மற்ற காரியங்களை நான் விரும்புகிறேன். அவர்களுடைய படங்களை என் அறையில் ஒட்டி வைத்திருக்கிறேன். நான் அதை செய்யக்கூடாது. அவைகள் உலகத்தின் காரியங்கள், என்னை பரிசுத்தப்படுத்துங்க தாவே என்று கூறுகிறான். கர்த்தர் அவனுக்கு, சரி, நான் அதை செய்கிறேன் என்கிறார். அவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பூசப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவன் அதை செய்த பின்னர் ஒரு நாள் அவன் கடந்து போய் கொண்டிருக்கும் போது அவன் ஏதோ காரியத்தை செவியில் கேட்கிறான். அவன் போய் அதை கவனிக்கிறான். அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் ஆவியினால் நிரப்பப்படுவதையும் பற்றி கேட்கிறான். பின்னர் அதை நோக்கி பார்க்கிறான். ஓ என்னே, அது அற்புதமா இல்லையா? ஆனால் நான் அதை பிரசங்கித்தால் அது என்னுடைய ஊழியத்தையே பாழாக்கி போடும். அது அம்மாவை என்னை விட்டு வீட்டை விட்டு ஓட செய்துவிடும். நான் அதற்குள்ளாக சென்றால் என்னை சபையிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார்கள். ஓ, நான் அதை விட்டு வருவதுதான் நல்லது. ஆனால் நான் அதன் ஊடாக காணட்டும். ஆம், அது சத்தியம்தான், வேதம்தான் என்கிறான். ஒரு குறிப்பிட்ட பெயர் பெற்ற உலகம் முழுவதுமாய் அறிந்துள்ள போதகர் ஒருவரை போன்று அவர் இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் முழங்காலில் இருந்து கொண்டு அந்நிய பாஷைகளில் பேசிக் கொண்டிருந்ததை என்னுடன் பியூரிட்டோரிக்கோவில் இருந்த ஒரு மனிதன் கண்டார். இந்த போதகர் ஒரு வல்லமையான மனிதன். இன்றைக்கு உலகத்தில் இருக்கும் மகத்தான சுவிசேஷர்களில் ஒருவனாயிருந்தார். இந்த மனிதன் அவருடைய சகோதரன் என்னோடு இங்கே இருப்பதினால் ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதனாயிருந்தார். அவர் அவரிடத்தில் ஓடி போய், ஓ சகோதரனே, அதுதான் காரியம் என்று கூறினார். அதற்கு அவர், எனக்கு அது தெரியும், எனக்கு அது தெரியும், ஆனால் பாருங்கள், நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் என்றார். இவர் அதை இப்பொழுதே பிரசங்கியும், அதை பிரசங்கியும், இதுதான் வேலை, உமக்கு இருக்கும் செல்வாக்கில் உன்னால் உலகத்தையே அசைக்க முடியும் என்றார். அதற்கு அவர், முடியாது, என்னால் அதை பிரசங்கிக்க முடியாது, பாருங்கள், சபை என்னை ஏற்றுக்கொள்ளாது, என்னால் அதை பிரசங்கிக்க முடியாது, என்னால் அதை செய்ய முடியாது என்று கூறினார். ஓ சகோதரனே, ஒரு தரம் பரிசுத்தமாக்கப்பட்டு சத்தியத்தை அறியும் அறிவை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு வந்து அதை நோக்கி பார்த்து அது சரியானது என்று கண்டு அதனின்று திரும்பிக் கொள்வது, அவர்கள் தாங்களாகவே தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறைந்து அவரை வெளியரங்கமான அவமானத்துக்குள்ளாக்கி சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுகிறதாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று பவுல் கூறுகிறான். அது அவருடைய சபையின் மத்தியிலே கிரியை செய்கிற தேவ பலனாய் இருக்கிறது. ஆனால் அவர்களோ, என்னால் அதை செய்ய முடியாது என்கிறார்கள். இந்த மனிதனோ, அவர்கள் என்னை ஒரு பெந்தேகோஸ்தன் நினைப்பார்களே என்கிறான். அவனோ, என்னுடைய நன்மதிப்பு பாழாகிவிடும் என்கிறான். ஓ சகோதரனே, எனக்கு நன்மதிப்பு ஏதும் கிடையாது, நான் அவருடைய குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய நன்மதிப்பு அந்த ஒன்றுதான். ஆனால் அவர்கள் அதற்கு எவ்வளவு நெருக்கமாய் வந்தார்கள் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அவனை பரிசுத்தப்படுத்தி உலகத்தை நின்று அவனை வெளியே எடுத்து அவனை இங்கு கொண்டு வந்து நிறுத்த முயற்சித்த அந்த ஒரு காரியத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறான். பின்னர் அதை நோக்கி பார்க்கிறான், அதை பற்றின அறிவையும் உடையவனாயிருக்கிறான். அதை விட்டு விலகுவதென்றால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இல்லையே என்று வேதம் கூறுகின்றது. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். பழி வாங்குதல் எது கூறியது என்று கர்த்தர் சொல்கிறார். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணின ஒரு போதகன் எவ்வளவு அதிகமான ஆக்கினைக்கும் கொடிதான ஆக்கினைக்கும் பாத்திரமானாயிருப்பான். நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். இயேசு சொன்னார், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று. யூதாஸ் எப்படி இருந்தான் என்று பாருங்கள். அவர்களோடு அவன் சரியாகத்தான் இருந்தான். இந்த காலத்துக்காக மிகைப்படுத்தப்பட்ட ஏசாவாக அவன் இருந்தான். இந்த காலத்துக்காக மிகைப்படுத்தப்பட்ட வஞ்சிக்கிறவனாய் போலியானவனாய் அவன் இருக்கிறான். இதோ இங்கே அவன் மீண்டுமாய் இயேசுவினுடைய ஒரு சகோதரனாய், ஒரு பாசாங்கு செய்த சகோதரனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய இருதயத்தில் அவன் அந்த பழைய மாம்ச பிரகாரமான சபையோடு எல்லா நேரத்திலும் இருந்தான். ஏனென்றால் அவர்களிடத்தில் தான் அவன் இயேசுவை விற்று போட்டான். அவன் இயேசுவை அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா ஒரு பானை கூடுக்காக விற்று போட்டது போல விற்று போட்டான். அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்று போட்டான். இன்றைக்கு அநேக ஆண்களும் பெண்களும் ஏதோ புகழ்ச்சிக்காக, நீங்கள் ஒருபோதும் மேற்கொள்ள முடியாத உலகத்தின் ஏதோ சிறு காரியத்துக்காக குட்டையான ஆடைகளை அணிந்து தலைமையரை குட்டையாய் வெட்டிக்கொண்டு அழகு சாதனங்களை உபயோகிக்கும் ஏதோ சிறு பெண்களுக்காக, சிறு ஆசியங்களுக்காக, புகைப்பிடித்தல் சில உலகத்தின் காரியங்களுக்காக அவர்களுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டனர். நீங்கள் உலகத்தையாவது அல்லது உலகத்தின் காரியங்களையாவது அன்பு கூர்ந்தால் தேவ அன்பு உங்களுக்குள் இல்லை என்று வேதம் கூறுகின்றது. உங்களை புண்படுத்த நான் விரும்பவில்லை, ஆனால் நாம் முடிவினைக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது நாம் மேலே வந்து கொண்டிருக்கிறோம். நாம் துரிதமாக ஏனையில் மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அவர்கள் அதை செய்கிறார்கள். அவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை போலியாய் செய்யலாம். அவ்வளவு இனிமையாயும் தாழ்மையாயும் அவ்வளவு நெருக்கமாயும் கருத்தவர்களை போன்றிருக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதான அளவுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். அரைக்கால் சட்டையுடன் நிற்கின்ற ஒரு ஸ்திரீயை எனக்கு ஒரு கிறிஸ்தவள் போன்று ஒருபோதும் தோன்றினதே இல்லை. தலைமயிரை கத்தரித்துக் கொள்வது ஸ்திரீகளுக்கு பாவமும் வெட்கமுமாய் இருக்கிறது என்று வேதம் கூறுகின்றது. வேதாகமத்தில் ஒரே ஒரு ஸ்திரீ தான் தன் முகத்துக்கு வர்ணம் தீட்டிக் கொண்டிருந்தால் அவள் இசபேல். ஆண்களை குறித்து என்ன? கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டிய ஆண்களாகிய நீங்கள் உங்களுடைய மனைவிகளை செய்யும்படியாய் எப்படி அனுமதிக்கிறீர்கள்? அப்படியானால் நீங்கள் தேவனுக்கு பொறுப்பாளியாகிறீர்கள். மனிதன் அல்ல, மாம்சீகமானது. ஓ, அப்படியானால் நான் விலகி போய் இந்த சபையை சேர்ந்து கொள்வேன். நீங்கள் அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவர்கள் செய்வார்கள் என்று சரியாக வேத வார்த்தைகள் கூறினபடியாகவே அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதைதான் அவர்கள் செய்வார்கள். விட்டுக் கொடுப்பார்கள். பில்லி, நீர் அதை நிறுத்தவில்லை என்றால் நீர் எல்லாரையும் தூர தொழுத்தி விடுவர் என்று யாரோ ஒருவர் கூறினார். அங்கே ஒரு காரியம் இருக்கிறது, அது போகாது, அது பரிசுத்த ஆவி. ஏனென்றால் அது அவருடைய பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. உண்மையான முன்குறிக்கப்பட்ட விசுவாசி விட்டு விட்டு போக மாட்டான். ஏனென்றால் இது அவனுடைய ஆத்மாவுக்கு ஆகாரமாய் இருக்கிறது. அவன் அதை நேசிக்கிறான். ஒன்றினாலும் அவனை அதனிடத்து நின்று அப்புறப்படுத்த முடியாது. யாக்கோபை போன்று அவன் எந்த காரியத்தையும் செய்வான், ஆனால் அவனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் வேண்டும். அவன் அங்கே நிற்பான். அவனுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு நண்பனையும், அவனுடைய வேலையையும், அவனுடைய சபை அங்கத்தின உரிமையையும், எல்லா காரியத்தையும் அவன் அதற்காக கிரியமாய் கொடுக்க நேரிட்டாலும் கவலைப்பட மாட்டான். அவன் இன்னமும் அதை பற்றி கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவனால் வேறொன்றும் செய்ய முடியாது. அங்கே அவனுக்குள்ளாக ஏதோ காரியம் இருந்து கொண்டு அவனை தள்ளுகிறது. ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஓ, அங்கேதான் விஷயம். ஏதோ காரியம் அவனுக்குள் இருக்கிறது. கவனியுங்கள், வேதத்திலிருந்து நீங்கள் ஏதாவது காரியத்தை நீங்கள் கண்டறிய விரும்பி அதை இங்கிருந்து எடுத்தால் திரும்பி ஆரியாகமத்துக்கு போய் அது எங்கே இருந்து பொறிந்து எங்கே வந்தது என்று கண்டறியுங்கள். இன்றைய எல்லா ஆவிகளும் இயக்கங்களும் ஆரியாகமத்துக்கு திரும்பி போகின்றது. நண்பர்களே, நீங்கள் காண்கின்ற இந்த காரியங்களை உங்களுக்கு நிரூபிக்க நாங்கள் அதைதான் இங்கே செய்தோம். அதை மறவாதீர்கள். அதை தலைக்கு மேல் தாண்டி போக விடாதேயுங்கள். அது உங்களுக்குள்ளாக ஊரட்டும். அது தேவனுடைய காரியமாயிருக்கிறது. அது உச்சக்கட்டத்துக்கு வந்துவிட்டது. அது மீண்டுமாய் கடைசி காலத்தில் உச்சக்கட்டத்திற்கு வரும் என்று இயேசு முன்னறிவித்திருக்கிறார். அது இந்த விதமாக இருக்கும். தேவனுடைய முத்திரையும் மிருகத்தின் முத்திரையும் இரண்டு ஆவிக்குரிய வல்லமைகள் ஒன்று சேர்ந்து கிரியை செய்கின்றதா இருக்கும். தேவனுடைய முத்திரை என்பது சிரேஷ்ட புத்திர பாகம், பரிசுத்த ஆவின் அபிஷேகம் என்பதாக இருக்கிறது என்று யாருக்கும் தெரியும். எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்று தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கூறுகிறது. அவர்கள் மறுபடியுமாய் பிறந்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவிதான் புதிய பிறப்பாய் இருக்கிறது. நாம் அதை அறிவோம். நீங்கள் ஆவியினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள். நான் அதை ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் நீங்கள் பிறக்கும் வரைக்கும் தாயினுடைய கர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குழந்தை அங்கே இருக்கின்றது. அது ஒரு விதமான ஜீவனை உடையதாக இருக்கிறது. அது ஜீவன். அதன் சரீரத்தில் இருக்கின்ற சிறு செல்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றன. நெளிந்து கொண்டும் உதைத்துக் கொண்டும் குதித்துக் கொண்டும் அதுபோன்று இருக்கிறது. ஆனால் அது பிறந்தவுடனே அதற்கு ஒரு அடி கிடைக்கிறது. அதன் பின்னர் அவன் சத்தமிட்டு ஒரு ஜீவிக்கின்ற ஆத்மாவாகின்றான். ஒரு குழந்தையாய் சபைக்கு சென்று, ஓ சபையில் எனக்கு விசுவாசம் இருக்கிறது, நான் போவேன், நான் இதை செய்வேன், நான் ஒரு நல்லவன், நான் சரியானது செய்ய விரும்புகிறேன் என்று கூறலாம். ஆனால் அதற்கு என்ன தேவை என்றால், அதற்கு விழிப்புண்டாக்க நித்திய ஜீவனுக்காக சத்தமிட ஒரு சுவிசேஷ அடி தேவையாயிருக்கிறது. இதற்கு முன்னர் அந்த விதமாக சத்தமிடாதது போன்று பரிசுத்த ஆவி அதற்குள்ளாக சத்தமிடுகிறது. அதன் பின்னர் அது ஒரு புதிய சிருஷ்டியாகிறது. அது ஆவியினால் பிறந்ததாயிருக்கிறது. அதன் பிறகு அது வளர்ந்து அசைய துவங்குகிறது. அதன் ஜீவியம் தேவனில் இருக்கின்றது. பாருங்கள், ஒரு குழந்தையை போன்று இயற்கையான குழந்தை, அதன் ஜீவியம் உலகத்தில் இருக்கிறது போன்று. பின்பு இந்த பூமிக்குரிய குடாரமானது அடிந்து போனால் நமக்கு ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த இயற்கையான சரீரம் எப்படி வருகின்றதோ அதே விதமாய் அதுதான் தாயினத்திலிருந்து விடும்போது அதை ஏற்றுக்கொள்ள அங்கே ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. அது அதனுடைய தாயாகிய பூமியில் இருந்து இப்பொழுது அது அதனுடைய கற்பத்தில் இருக்கிறது. வேதனைப்பட்டுக் கொண்டு சத்தமிட்டுக் கொண்டும், ஓ தேவனே, தாவித்துக் கொண்டு பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டு வயதாகிக் கொண்டு வியாதியாயும் எல்லா காரியங்களும் அதை தள்ளி வைக்கிறது. உள்ளேயோ ஆவியானது நரிக்கு அக்கறையில் ஒரு தேசத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அது தவித்துக் கொண்டும் நெளிந்து கொண்டும் குதித்துக் கொண்டும் இருக்கிறது. ஆமையா, ஏனென்றால் அங்கே அதற்குள்ளாக ஒரு ஜீவன் இருக்கிறது. அது என்றென்றைக்குமாய் ஜீவிக்கிறது. மரித்தாக வேண்டிய ஒரு சரீரத்துக்குள்ளாக இருக்கிறது. சில சமயங்களில் இயற்கையான சரீரத்தை தாயானவள் வெளித்தள்ளும் போது ஆவிக்குரிய சரீரமானது அதை அப்படியே பிடித்துக் கொள்கிறது. பூமி விழுந்து போகும், இயற்கை நாளான சரீரம் விழும், ஆவிக்குரிய சரீரம் அதை அப்பொழுது பற்றிக் கொள்ளும். இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனால் நமக்கு ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது. அக்காரணத்தினால் தான் நீங்கள் உலகத்தின் காரியங்களை மறந்து விடுகிறீர்கள். அவைகள் உங்களுக்கு மறித்ததாக இருக்கிறது. ஆவி அங்கேதான் இருக்கிறது. நாம் தொடர்ந்து போகையில் அந்த இரண்டு ஆவிகளையும் கவனிப்போம். பரிசுத்த ஆவிதான் புதிய பிறப்பாய் இருக்கிறது. நாம் அதை அறிவோம். அது தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் பிறப்பதாக இருக்கிறது. அந்த விதமாகத்தான் நீங்கள் ஆவியினால் பிறக்கிறீர்கள். ஆவியினால் பிறப்பது அதுதான் புதிய பிறப்பாய் இருக்கிறது. சரிதானே? நீங்கள் ஆவியினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள். பின்னர் நீங்கள் ஆவியினால் பிறக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறீர்கள். அது சரிதானே? பின்னர் இந்த இரண்டும், இயற்கையானதும் ஆவிக்குரியதும், உலகத்தில் இருக்கின்றது. சில சமயங்களில் நான் இதை கண்டிருக்கிறேன். இப்பொழுது முடிக்கையில் நான் இதை ஒரு சில நிமிஷங்களுக்கு கூறிவிட்டு நான் ஒரு முடிப்பதற்கு வர விரும்புகிறேன். இயற்கையிலோ அல்லது ஆவிக்குரியதிலோ இரண்டில் ஒன்று நீங்கள் ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது உங்களால் முடிந்த அளவு அமைதியாயும் பயபக்தியாயும் இருங்கள். இப்பொழுது நீங்கள் இதை எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? இன்று நம்முடைய சபைகளில் நீங்கள் காண்கிறீர்கள், நமக்குள்ளாக பிரிந்து போயிருக்கும் ஸ்தாபனங்கள் ஆக்கிக் கொண்ட குழுக்களிலும் காணலாம். இவை எல்லாவற்றையும் நாம் காண்கிறோம். ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட வேத வார்த்தையை எடுத்து, சகோதரனே, அந்த வேத வார்த்தையை புதியதா ஜீவிக்கும்படி செய்கிறான். வேதாகமத்தில் அது சரியாக என்ன வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே ஜீவிக்கும்படியாக செய்கிறது நீங்கள் காண்கிறீர்கள். அடுத்த மனிதன் அவன் அதை செய்வதை காண்கிறான். அவன் அப்படியே திரும்பி வந்து அதை செய்ய முயற்சித்து தவறி போகிறான். நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அவன் தவறி போகிறான். ஏன்? வேற வார்த்தை அவனுக்கு ஆவியினால் ஏவப்படவில்லை. அவன் வெறுமென பாவனை செய்ய முயற்சிக்கிறான். அவன் எதையோ போன்று நடிக்க முயற்சிக்கிறான். ஒருவேளை அவன் மனிதனால் அனுப்பப்பட்டிருக்கலாம். ஒருவேளை யாரோ ஒருவன் அவனிடத்தில் அதே காரியத்தை நீயும் கூட செய்யலாம் என்று கூறியிருக்கலாம். பாருங்கள், அந்த விதமாய் அது இருக்கும் என்று இயேசு சொன்னார். என்னையும் எம்பிரேயும் மோசேயை எதிர்த்து நின்றது போல கடைசி நாட்கள் இருக்கும் என்று வேதம் முன்னறிவித்திருக்கிறது. மோசே அங்கு நின்று கொண்டிருந்தான், எம்பிரே அங்கு நின்று கொண்டிருந்தான். மோசே அவனுடைய கோலை தரையிலே போட்டான், அது ஒரு சர்ப்பமாக மாறினது. பார்வோன் சொன்னான், ஏன் இங்கே வா எம்பிரே, நீயும் கூட இந்த காரியத்தை செய்யலாமே என்று. அவன் செய்தான், பாருங்கள். ஆனால் என்ன நடந்தது? மோசேயின் கோல் எம்பிரேயின் கோலை விழுங்கி போட்டது. பாருங்கள், அது வெளிப்படும்படி செய்யப்பட்டது. அவனுடைய கோல் எங்கே? இயற்கைக்கு மேம்பட்ட உணர்வுகளை அறிந்து கொள்ளும் தன்மையை போன்று. அது மறித்த ஆவிகளோடு தொடர்பு கொள்ளுதல் போன்றது. அது எங்கோ தூரத்திலே மாம்ச பிரகாரமாக விசுவாசிக்கின்ற அந்த சபைகளில் சிலவற்றை போன்று. அவர்கள் ஏன் அது இன்னொரு நாட்களுக்கு உரியதாச்சே என்று சொல்வார்கள். அவர்கள் முற்றிலுமாக போய்விட்டார்கள். ஆனால் இந்த ஆவியை கவனியுங்கள், கடைசி நாட்களிலே இது அசலானதை போன்று பாவனை செய்ய போகிறது. புரிகின்றதா? அங்கேதான் உங்களுக்கு தொல்லை வந்து கொண்டிருக்கிறது. சரியாக அப்படியே அசலான ஒன்றை போன்றே பாருங்கள். ஆனால் அவனால் அது வெளிப்படும்படி செய்ய முடியாது. அது தரித்து நிற்கும்படி செய்ய அவனால் முடியாது. அவனால் அதை நீடித்திருக்க வைக்க முடியாது. ஓ தேவனே, ஜனங்கள் மேலே வந்து நானும் பரிசுத்த ஆவியுடையவனாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். அவர்கள் ஜீவிக்கின்ற விதத்தை பாருங்கள். அது ஒரு எழுப்புதலில் இருந்து மறு எழுப்புதல் வரைக்கும், ஒரு கூட்டத்தில் இருந்து அடுத்த கூட்டம் வரைக்கும் நீடித்து இருக்காது. அவர்களிடம் இல்லை என்பதை அது வெளிப்பட செய்து காட்டுகிறது. ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரீயோ தேவனுடைய ஆவியினால் பிறந்திருந்தால் அவர்களிடம் ஆவியின் கனிகள் இருக்கும். அவர்கள் தேவபக்தி உள்ளவர்களாய் நடப்பார்கள். அவர்கள் அந்த விதமான ஜீவியம் செய்வார்கள். புரிகின்றதா? அவர்கள் உலகத்தின் காரியங்களிலிருந்து விலகி இருப்பார்கள். தேவன் அவர்களுக்குள் அசைவாடியாக தம்மை தாமே வெளிப்படச் செய்து அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் என்பதை அவர் நிரூபிக்கிறார். மற்றேதோ பாவனை செய்து கொண்டிருக்கிறது. புரிகின்றதா? ஆவணை செய்தல் காலம் தொடங்கி அதுதான் இருந்து கொண்டு வருகிறது. ஆவணை செய்து கொண்டிருப்பது இஸ்மவேலை பாருங்கள், ஈசாக்கை பாருங்கள், தொடர்ந்து அப்படியே பாருங்கள். ஆவணை செய்து கொண்டிருத்தல் மோசே தீர்க்கதரிசியை பாருங்கள், பாலாம் தீர்க்கதரிசியை பாருங்கள். புரிகின்றதா? அவர்கள் எப்படி அப்படியே தொடர்ந்து வருகிறார்கள் என்று பாருங்கள். யூதாசை பாருங்கள், இயேசுவை பாருங்கள். கடைசி நாட்களில் இந்த பரிசுத்த ஆவியானவரே தேவனுடைய முத்திரையாய் இருப்பார் என்று இயேசுவானவர் முன்னறிவித்திருக்கிறார். இப்பொழுது மிருகத்தின் முத்திரை என்னவாயிருக்கும்? தேவனுடைய முத்திரையை மறுப்பதே மிருகத்தின் முத்திரையாயிருக்கும். ஏனென்றால் தேவனுடைய முத்திரையை பெற்றிராத அனைவரும் மிருகத்தின் முத்திரையை உடையவளாய் இருந்தார்கள். அவைகள் இரண்டு ஆவிக்குரிய முத்திரைகளானால் அவைகளில் ஒன்று உண்மையான தேவனுடைய முத்திரையாய் இருக்கும், இன்னொன்று விசுவாச துரோகமாயிருக்கும். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றதா? பழைய ஏற்பாட்டில் இருந்த முத்திரையை பாருங்கள். ஒவ்வொரு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு யூபிலியில் எக்காலம் முடங்கும் போது அடிமைகள் விடுதலையாகி சென்றனர். ஏனென்றால் எக்காலம் முடங்கினது, விடுதலையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற யாவரும் போகலாம். ஆனால் அவர்களில் சிலர் அடிமைகளாய் இருப்பதையே நேசித்தனர். எனவே அவர்கள் அவர்களை பலிபீடத்துக்கு அடித்துச் சென்று சபையின் வாசலின் நிலைக்கால்களில் நிறுத்தி ஒரு கம்பியை கொண்டு குத்தி அவருடைய காதில் ஓட்டை போட்டனர். அவர்கள் என்றென்றைக்குமாய் முத்திரையிடப்பட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் அந்த எஜமானை சேவிப்பார்கள். இன்றைக்கு சத்தியத்தின் மேல் நீங்கள் விரும்பினால் நீங்கள் விடுதலை ஆகலாம் என்ற ஒரு சுவிசேஷ செய்தியை கேட்பீர்கள். தேவன் உங்களோடு பேசுகிறார். ஆனால் நீங்கள் அங்கே அந்த எல்லைக்கோடு வரைக்குமா எழுமி நின்று நோக்கி பார்த்து சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்று பின்னர் திரும்பி போவீர்களானால் அவர் உங்கள் காதில் ஓட்டையை போட நீங்கள் எப்பொழுதுமே அறிவினாலான ஒரு விசுவாசியாகவே இருப்பீர்கள். நீங்கள் பக்தி பரவசமாய் சபைக்கு போவீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை ஒருபோதும் பெற மாட்டீர்கள். பாருங்கள், அப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் அதையே சேவிப்பீர்கள். இப்பொழுது மிருகத்தின் முத்திரை இல்லையேல் தேவனுடைய முத்திரை. நாம் அவ்வளவு நெருக்கத்தில் வருகிறோம். இப்பொழுது பாருங்கள், வார்த்தையானது ஆவியினால் ஏவப்பட வேண்டும். அதை கேட்டல், அதை அடையாளம் கண்டுகொள்ளுதல், பின்னர் அதன் பேரில் கிரியை செய்தல். அநேக ஜனங்கள் அதை கேட்பார்கள், ஆனால் அதை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்கள். இதுதான் உங்களுக்கான வேலை என்று தேவன் கூறுவார். நான் ஒரு பரிசுத்த உருளையாய் இருக்க மாட்டேன், அதில் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் என்பீர்கள். பாருங்கள், அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்கள். நாம் கூட்டங்களுக்கு போவோம், மகத்தான பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளில் இறங்குவார். அன்றொரு நாள் நான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தேன், அப்பொழுது எனக்கு ஒரு தரிசனம் உண்டாகி சரியாக நான் என்ன சொன்னேனோ அதையே முன்னறிவித்தேன். இதோ ஒரு வாலிப மனிதன் வருகிறான், இங்கே வா, உணவகத்தில் வேலை செய்கிறேன் ஜாடை காட்டி அடைத்து உனக்கு இருதய கோளாறு இருக்கிறது, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று கூறினேன். ஆம், அது முற்றிலும் உண்மை என்றான். அந்த ஸ்திரீ அங்கே வந்து கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா, இங்கே வாருங்கள், உங்களுக்கு மார்பகத்திலே தசை வளர்ச்சி இருக்கிறது, அது இடது மார்பகத்தில் இருக்கிறது, நீங்கள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறீர்கள், நீ ஒரு பாவியாயிருக்கிறாய் என்றேன். ஆம், அது முற்றிலும் சரியே என்றார். அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த மனிதர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். பிரசங்கிமார்கள் அவர்கள் எல்லாரும் என்னே என்றார்கள். ஒரு கூட்டத்துக்கு போய் பரிசுத்த ஆவியானவர் நேராக கூட்டத்தாரின் ஊடாக சென்று இருதயங்கள் ரகசியத்தை கூறுவது போன்ற காரியங்களை கவனிப்பது அற்புதம். ஆம், கூறு, புரிகின்றதா? பார்த்தீர்களா? ஓ சகோதரனே, புரிகின்றதா? அது அந்த பக்கத்தில் இருக்கிறது. அங்கே ஏதோ காரியம் சம்பவித்தது. ஸ்திரீகள் தொடர்ந்து அப்படியே போவார்கள், அதே காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள். நாய் தான் கக்கினதற்கும் பன்றி தன் சேற்றுக்கும் சென்றது. அதே போன்று ஆண்கள் அப்படியே திரும்பி தாங்கள் செய்து கொண்டிருந்த காரியத்தை செய்வார்கள். உங்களால் காண முடியவில்லையா இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறது? பாருங்கள், அப்படியானால் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, எந்த நிலைக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள்? அதன் காரணமாகத்தான் இந்த ஒலிநாடாவை நான் சபைக்கு மட்டும் என்று கூறினேன். புரிகின்றதா? சபைக்கு மட்டும். நீங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தால், மரணத்திலிருந்து ஜீவனுக்கு அழைக்கப்பட்டிருந்தால், ஒரு சம்பிரதாய அறிவினால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து ஒரு மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளாக அழைக்கப்பட்டிருந்தால், அது உலகத்தின் காரியங்களை ஒரு புறமாய் தள்ளுகிறதை என்னவாயிருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்காக நிற்கிறதையும் உங்களுடைய ஜீவியத்தில் கவனியுங்கள். அப்பொழுது ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது. புரிகின்றதா? அங்கே உங்களுக்குள்ளாக ஏதோ காரியம், உங்களுக்குள்ளாக இருந்து பசித்துக் கொண்டும் அது யாக்கோபை போன்று அசைகிறதாயும் பாருங்கள். நீங்கள் கர்த்தரோடு போராடுகிறீர்கள், அதற்கு பின்னர் நீங்கள் வித்தியாசமாய் நடக்கிறீர்கள். உங்களில் ஏதோ காரியம் இருக்கிறது, நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். இப்பொழுது அது செய்யப்படுவதற்கு முன்னர் அது ஆவியினால் ஏவப்பட வேண்டும். என்னிடத்தில் மீதியாயிருந்த மயிரெல்லாம் விழுந்து போய் என்னுடைய தோள்கள் எல்லாம் தொங்கி போய் எனக்கு 90 வயது ஆகும் வரைக்கும் என்னால் இங்கே நின்று பிரசங்கிக்க முடியும். தேவன் அதை உங்களுக்கு உயிர்ப்பிக்கும் மட்டாய் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை கேட்டுக் கொண்டிருந்தாலும் நீங்கள் இன்னமும் அதே ரூபத்தில் இருப்பீர்கள். 2 நாட்களாக நான் இதை குறித்து வாசித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் இருந்தேன். புரிகின்றதா? நான் சொன்னேன், கர்த்தாவே, இதை நான் சபைக்கு கூற வேண்டுமா என்றேன். ஏதோ காரியம் என்னிடத்தில், அதை கூறு, வேலையானது சமீபமாயிருக்கிறது, அதை கூறு என்று சொல்லிட்டு என்னை சீக்கிரமா எடுத்துக் கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு சொன்னார், பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். ஓ, தேவன் உங்களுக்கு இருக்கிறார் என்றும் ஆபிரகாம் உங்களுடைய பிதா என்றும் நீங்கள் சொல்லுவீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பிதா பிசாசாயிருக்கிறான் என்றார். பயபக்தி உள்ள மனிதர், ஆசாரியர், மகத்தான மனிதர்கள், நீங்கள் உங்களுடைய பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்றார். பார்த்தீர்களா? கவனியுங்கள், ஆவியின் கனிகள். இப்பொழுது பாருங்கள், அது உங்களுக்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நோவா இந்த விடமாக கூறியிருப்பான் என்று யூகிக்க முடியவில்லை. அதாவது உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? என்றாவது ஒரு நாள் மழை பெய்யக்கூடும், எனவே நான் வெளியே சென்று எனக்கு ஒரு பேழையை கட்டுவேன். அப்படி மழை பெய்தால் நல்லது, நான் பேழைக்குள்ளாக அப்பொழுதே போய் விடுவேன். என்னை ஒன்று தொந்தரவு செய்யாது, ஏனென்றால் நான் பேழைக்குள்ளாக சென்று போய் விடுவேன். உங்களால் யூகிக்க முடிகின்றதா? இல்லை இல்லை இல்லை, அப்படியல்ல. அந்த விடமாய் அது இருந்திருந்தால் ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை இப்பொழுது கேட்கலாம். அந்த விதமாக அது இருந்திருக்குமானால் பரியாசக்காரர்கள் இருந்தார்கள் என்று வேதம் கூறுகின்றது. பரியாசக்காரர் வந்து அவனை பார்த்து சிரித்திருப்பார்கள். அவனும் தன்னுடைய சுத்தியலை கீழே வைத்துவிட்டு நடந்து அப்பாலே போயிருப்பான். இன்றைக்கு மனிதர்கள் செய்கிறது போன்று இயேசுவோடு அது துவங்குகின்றது. அவர்கள் நோக்கி பார்த்து சத்தியத்தை கண்டபோது அவர்கள் அதை நின்று பின்னிட்டு தூர போனார்கள். அவர்களால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது. அந்த பெயர் பெற்ற சுவிசேஷகன், என்னுடைய ஊழியத்தையே நான் கிழித்தெறிவேன் என்று கூறினது போன்று பரிசுத்த ஆவியானவர் கிழித்தெறியக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அது கிழித்தெறியப்பட்டாக வேண்டும் இப்பொழுது. ஆனால் பாருங்கள், அது பெருமையாயிருக்கிறது. மனித தன்மை அதில் அவ்வளவு அதிகமாயிருந்தது, அதில் அவ்வளவு ஆள் தத்துவமாயிருந்தது. ஓ, இதில் இப்பொழுது கவனியுங்கள். நோவா அங்கே வெளியே வயல் வெளியில் இருந்தான், அவன் காதால் கேட்டான், அவன் அடையாளம் கண்டுகொண்டான், அவன் கிரியை செய்தான். எத்தனை பரியாசக்காரர் வந்தாலும் அவனுக்கு அக்கறை இல்லை, அவன் உடனேயே கட்டத் துவங்கினான். நோவா, நீ ஒரு பரிசுத்த உருளை, அரியன்னு செய்தி கூட தொல்லைப்படுத்தவில்லை. அவன் தூரத்தில் கட்டிக் கொண்டிருந்தான், அவன் காதால் கேட்டான், அது தேவன் தான் என்பதை அவன் அடையாளம் கண்டுகொண்டு வேறு வார்த்தைகளை கொண்டு சோதித்து பார்த்து அது அப்படியா இருக்கிறது என்று கண்டான். எதையும் பொருட்படுத்தாமல் அவன் அப்பொழுதே பேழையை கட்ட ஆரம்பித்தான்.
உங்களால் யூகிக்க முடியுமா? உங்களால் இப்படி எப்பொழுதாவது யூகிக்க முடியுமா? எகிப்திற்கு போகிற வழியிலே மோசே ஒரு நாள் வெளியே வந்து அவனுடைய மனைவியாகிய சிப்போராளிடம், என்ன என்று உனக்கு தெரியுமா சிப்போராளே, நான் என்னுடைய இலக்கணத்தை சற்று மெருகேற்றிக் கொண்டேன். என்னுடைய கணிதத்தையும் ஜியாமெட்ரியும் இன்னும் மற்றவர்களையும் என் கல்வி அறிவையும் சற்று சரிபடுத்திக் கொண்டேன். நான் இங்கே பின்னாக ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்ததினால் நான் அவைகளில் சிலவற்றை மெருகேற்றினேன். நான் எகிப்தில் ஒரு தவறு செய்தேன், அங்கே போய் அதை சரிபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். நான் அங்கே போகலாமா என்று நினைக்கிறேன் என்று கூறியிருப்பான் என்று உங்களால் யூகித்து பார்க்க முடியுமா? இல்லை, அவனுக்கு எதிராக வந்த அந்த முதல் அலையிலேயே அவன் அங்கேயே விழுந்திருப்பான். அவன் என்ன செய்தான்? அவன் அறிந்திருந்த அவனுடைய ஜாமெட்ரியையும் அவனுடைய எல்லா கல்வி திறமையையும் அவன் மறந்து விட்டான். அவனை தொல்லைக்குள் ஆக்கினதே அதுதான். இன்றைக்கு சபையை தொல்லைக்குள்ளாக ஆக்கினதும் அறிவேதான். அதாவது அதிகமான ஆவியினால் பிறவாத கல்வி கற்ற பிரசங்கிமார்களால் தான். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் உயிர்த்தெழுதலும் பிரசங்கிப்பதற்கு பதிலாக அறிவாற்றலினால் ஆன பிரசங்கங்களை கேட்பதையே ஆண்களும் பெண்களும் விரும்புகின்றனர். அதுதான் இன்றைக்கு நம்மை தொல்லைக்குள் ஆக்கியது. போதகர்களுக்கு உயர்நிலை பள்ளிகளும் கல்வி அறிவும் நமக்கு இனி தேவையில்லை. நமக்கு தேவையான தேவனால் அழைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்களே. ஏதோ ஸ்தாபனத்தின் மனிதனால் ஆன ஏதோ வேத சாஸ்திரம் அல்ல, தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்களே நமக்கு தேவையாயிருக்கிறது. மோசே எல்லாவற்றையும் மறந்து போய் ஆடுகளை மேய்க்கிறவனாக வாழ்க்கை அமைத்துக் கொண்டான். அவனுடைய அறிவுத்திறன் தவறி போய்விட்டது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனுடைய கல்விதான் அவனை தவறு செய்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் உன் பாதரட்சைகளை கழட்டி போடு மோசே, இன்னிருக்கிற பூமி பரிசுத்தமானது என்று கூற கேட்டான். அவன் அதற்கு செவி கொடுத்தான். அது என்ன? தூதன் பேசின அந்த சத்தம் வேற வார்த்தையின்படியா இருந்தது. அவனுடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு அவர்கள் அங்கே 400 வருடங்கள் இருந்த பின்பு நான் அவர்களை சந்தித்து பலத்த கரத்தினால் அவர்களை வெளியே கொண்டு வருவேன் என்று வாக்களித்திருந்தார். அது தேவனுடைய வேறு வார்த்தைகள் வெளிப்படும்படியா செய்யப்படுகிறது என்று அவன் அதை அடையாளம் கண்டு கொண்டான். இங்கே நான் ஒரு நிமிடம் நிறுத்துகிறேன். இது உள்ளே ஆழமாக பதியட்டும். இன்றைக்கு நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? தேவனுடைய வார்த்தையானது உங்கள் கண்களுக்கு முன்பாக வெளிப்படும்படியா செய்யப்படுகிறது. ஆனால் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். சோதோம் குமோராவை இப்பொழுது சிந்தியுங்கள். கடைசி நாட்களுக்கான கிறிஸ்துவின் வாக்குத்தத்தை சிந்தித்து பாருங்கள். மோசே அடையாளம் கண்டு கொண்டான். அது வேறு வார்த்தையின்படியாக இருந்தது. அது ஒரு வாக்குத்தத்தமாக இருந்தது. அவன் செவிகளில் கேட்டான். அவன் அடையாளம் கண்டு கொண்டான். அவனுக்குள்ளாக ஏதோ காரியம் வந்தது சகோதரனே. அப்பொழுது அவனால் போய் செய்ய முடிந்தது. அவன் கிரியை செய்தான். அவனால் போய் ஒவ்வொரு பார்வோனையும் நிறுத்த முடிந்தது. தேவையாக இருந்த போது அவனால் வாதைகளை அடைக்க முடிந்தது. ஏனென்றால் அவன் செவியால் கேட்டு அவன் அடையாளம் கண்டுகொண்டு தேவனின் பக்கமாக அவன் கிரியை செய்ததால் அவனால் சிவந்த சமுத்திரத்தை திறக்க முடிந்தது. நான் உனக்கு தேவனாயிருப்பே, நீ என்னுடைய தீர்க்கதரிசியாய் இரு என்று அவர் கூறினார். அதற்கு அவன் என்னால் அதை செய்ய முடியாது என்றான். அவரோ, அப்படியானால் நீ தேவனாயிரு, ஆரோன் உன்னுடைய தீர்க்கதரிசியாய் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நீ போயாக வேண்டும் என்றார். அவன் சரி, ஒருவேளை நான் போய் காரியங்களை சரிபடுத்தியாக வேண்டும் என்று கூறவே இல்லை. கர்மேல் பர்வதத்தில் எலியா, உங்களால் யூகிக்க முடியுமா? உங்களுக்கு தெரியும், இந்த தேசம் பயங்கர பாபத்தில் இருக்கிறது. ஒருவேளை நான் வெளியே போய் ஆகாவிடம் உன்னை குறித்து நீயே வெட்கப்பட்டாக வேண்டும் என்று கூறுவது நல்லது. ஒருவேளை நான் அங்கே மலையின் மேலே ஏறி போய் அங்கே உட்கார்ந்து கொண்டு நீண்ட காலம் உபாசித்து நான் பட்டினியால் சாவதை கண்டு ஜனங்கள் வியாதியாயும் களைத்து போனவர்களுமாய் ஆகும் வரைக்குமாய் இருக்க வேண்டுமா? இல்லை இல்லை, அது அல்ல அது. ஆனால் அவன் கேட்டான், அவன் அடையாளம் கண்டுகொண்டான், கிரியை செய்தான். உன்னை போஷிக்க நான் காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன், நீ எழும்பி கேரி தாற்றண்டைக்கு போ என்றார். பாகாலுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பலபரட்சிக்கான நேரமாய் அது வந்தபோது அவன், போய் உங்கள் பலிகளை கொண்டு வந்து அதற்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து உங்களுடைய தேவனை கூப்பிடுங்கள் என்று கூறினான். அவர்கள் தங்களை கீறிக்கொண்டு அதிகப்படியான மாம்சத்தை வைத்துக் கொண்டு மேலும் கீழுமாக குதித்து அதிக குச்சலிட்டுக் கொண்டிருக்கும் போது அவன், இன்னும் ஒரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், ஒருவேளை அவன் நித்திரையாயிருக்கலாம் என்று கூறினான். ஓ சகோதரனே, என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அவன், நான் யெகோவாவின் ஒரு விசுவாசி, எப்படி இருந்தாலும் அதனால் என்னால் இது செய்ய முடியும் என்றான். ஓ, அப்படி செய்யாதே, நீ அதை பாவனை செய்யாதே, செய்யவே செய்யாதே. தேவன் உன்னை எலியாவாக இருக்கும்படி அழைக்கும் வரைக்கும் நீ எலியாவாக இருக்க முயற்சிக்காரே. ஆமையா, நான் யெகோவாவின் ஒரு ஊழியக்காரன். அங்கே அவர்களில் 700 பேர்கள் கூட இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் யாரும் அதை செய்ய துணிவு கொள்ளவில்லை.
பின்னர் அவன் எருதை துண்டித்து வைத்து அதன் மேல் தண்ணீரை ஊற்றின போது அவன் கர்த்தாவே நான் இதை உம்முடைய கட்டளையின்படியா இதை செய்தேன் என்றான். பாருங்கள், வேறு யாராவது இதை செய்ய முயற்சித்திருந்தால் ஒரு முற்றிலுமான தோல்வியாயிருந்திருக்கும். உனக்கு ஆவியினால் ஏவப்பட்டதா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு வந்து அதை உங்களுக்கு வெளிப்படும்படியாய் செய்திருக்க வேண்டும். இன்றைக்கு காரியம் அப்படியாகத்தான் இருக்கிறது. உங்களால் பீடத்தண்டை வந்து அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தாவே எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா என்று கூற முடியாது. ஆனால் சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியினால் அந்த வார்த்தை உங்களுக்கு ஏவப்பட்டதா இருந்தால் நீங்கள் இடத்தை விட்டு போவதற்கு முன்னரே அது பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுக்குள் ஏதோ காரியம் எரிந்து விட்டது, இதை அதை செய்ய வேண்டும் என்று பிரசங்கியார் உங்களுக்கு கூற வேண்டி இருக்காது. பழைய இலைகள் தானாக விழுந்துவிடும், புது இலைகள் வளரும். அது உங்களுக்கு ஆவியினால் ஏவப்பட்டதா இருக்கிறது. வேதத்திலிருந்து சத்தியத்தை எடுத்து பிரசங்கிக்கும் போது பிரசங்கியார் மேல் உங்களுக்கு கோபம் வராது. நீங்கள் அதை நேசிப்பீர்கள், அதை அடைவீர்கள். உன்னுடைய ஆத்துமாவுக்கு அது ஆகாரமாயிருக்கிறது. இயேசுவானவரும் கூட எனக்குள்ளாக நான் செய்ய விரும்புகிறதை நான் செய்கிறதில்லை, இதா செய்ய காண்கிறதை தவிர குமாரன் தாமா எதையும் செய்ய மாட்டார் என்று அவர் கூறினார். அவர் தாமே இம்மானுவேலாய் இருக்கிறார். அவர் பூமியின் மேல் தேவனாய் இருந்தார். இயேசு அப்படி இருந்தார். அவர் தேவன் வாசம் பண்ணின மாம்சமாயிருந்தார். தேவன் அடியில் தங்கி ஜீவித்த கூடாரம் அவராயிருந்தார். ஆமென். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கண்ணீடும் பிறந்த தேவகுமாரனாகிய இம்மானுவேல் ஆவியின் பரிபூர்ணமாயிருந்தார். அவர் ஆவியை அளவில்லாமல் பெற்றிருந்தார். இருப்பினும் அவருடைய சொந்த மாம்சத்தில் அவர் என் பிதா எனக்கு முதலில் காட்டாமல் நான் ஒன்றையும் செய்கிறதில்லை என்றார். அதை செய்யும்படியாய் அவருக்கு ஆவியினால் ஏவப்பட்டிருக்க வேண்டும். சாத்தான் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி ஒரு அதிசயத்தை செய்யும், நீர் அதை செய்ய நான் காணட்டும் என்றான். அதற்கு அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஓ என்ன, ஆனால் ஒரு ஜனக்கூட்டம் பசியா இருந்த பொழுது அவர் ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களையும் எடுத்து 5000 பேரை போஷித்தார். ஓ ஹல்லேலூயா, நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? ஆவனை செய்ய முயற்சியாரே, இன்றைக்கு காரியம் பெந்தேகோஸ்தோடு அப்படியாய்தான் இருக்கிறது. இன்றைக்கு சபையோடு காரியங்கள் என்னவாய் இருக்கிறது? பரிசுத்த ஆவி தங்களிடத்தில் இருக்கிறது என்று பாவனை செய்ய முயற்சிக்கிறார்கள் அநேகராயிருக்கின்றனர். தெய்வீக சுகத்தை பாவனை செய்ய முயற்சிக்கிறார்கள் அநேகராயிருக்கின்றனர். கர்த்தருடைய வித்தியாசமான காரியங்களை பாவனை செய்ய முயற்சிக்கிறார்கள் அநேகராயிருக்கின்றனர். உங்களால் அதை செய்ய முடியாது. அந்த காரியங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுதலினால் தேவனுடைய அழைப்பினால் நீங்கள் அவைகளோடு தாயின் கர்ப்பத்திலிருந்து விடுகிறீர்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஓ என்ன, அது உண்மையாயிருக்கிறது. உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை நீங்களாகவே உண்டாக்கிக் கொள்ள முடியாது. ஆனால் தேவன் உங்களை அழைப்பாரானால் உலகத்திலேயே மிகவும் நன்றியுள்ள மனிதனாக இரு. ஏனென்றால் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்பொழுது அது உண்மை பொருளாகும். நான் பேசிக் கொண்டிருக்கேன், எனக்கு நேரம் இருந்தால் அந்த ஒரு நாள் என்னை அப்படியே திருப்பின அணில்களை பற்றி குறிப்பிடுவேன். அதற்கு முன்னர் நான் அதை கண்டதே இல்லை. என்னாலும் அதை செய்ய முடியாது. அங்கே பின்னாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஹாத்தி அவர்கள் என்னை நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது எப்படி சம்பவிக்க முடியும்? அது அதனை செய்திருக்கவே முடியாது. ஆனால் அது ஆவியினால் ஏவப்பட்டதாக இருந்தது, உயிர்ப்பிக்கப்பட்டதாக இருந்தது, வார்த்தை பேசப்பட்டது, அவ்விடமாகவே அது உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த விடமாக பவுல் சொல்லி இருக்க கூடும் என்று யூகிக்கிறீர்களா? நான் இந்த கடலின் மேல் 14 பகலும் இரவுகளாக இருக்கிறேன். வானத்தில் நட்சத்திரங்களோ அல்லது சந்திரனோ அல்லது சூரியனோ ஒன்றுமே இல்லை. யோகித்து பாருங்கள், நான் உயிரே போய் அவரிடத்தில் போய் திடமனதா இருங்கள். ஏனென்றால் எப்படி இருந்தாலும் தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் என்று கூறுகிறேன். ஓ, தேவன் அமிதமாக கிரியை செய்ய மாட்டார். தேவன் அது செய்கிறதில்லை. சகோதரனே, உங்களுடைய விசுவாசம் சரியாதான் இருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் அந்த காரியமானது உங்களுக்கு ஆவியினால் ஏவப்படும் வரைக்கும். ஓ, இங்கே ஒரு சிகப்பு விளக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நல்லது, நான் என்னுடைய காலை ஆக்சிடென்ட் மேல் வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் ஒரு கார் இருக்கிறது. என்னால் அந்த சிகப்பு விளக்கை 120 மைல் வேகத்தில் கடந்து செல்ல கூடும் என்று நான் கூறினார். அது உண்மைதான். என்னுடைய பாதத்தின் கீழ் இருக்கும் அந்த சக்தியை என்னால் உணர முடிகிறது. ஆனால் போகலாம் என்ற அடையாள குறி வரும் வரைக்கும் காத்திருப்பது நலம். அல்லேலூயா. நான் எந்த அர்த்தத்தில் கூறுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? போகலாம் என்ற அடையாள குறி வரும்பொழுது சரிதான். அந்த காரியமானது உனக்கு ஆவியினால் ஏவப்பட்டிருந்தால், அந்த நாளில் செய்தது போல தேவன் உனக்கு அறியும்படி செய்திருந்தால் அப்பொழுது சரிதான். ஆனால் அவர் அதை செய்யும் வரைக்கும் நமக்கு ஒரு யூதசாரர்கள் இருக்கிறார்கள். அவர் அதை பாவனையா செய்து கொண்டு நல்லது, நானும் அவர்களை போன்றேதான், நானும் கூட ஒரு கிறிஸ்தவன் தான் என்பது போன்று நடந்து கொள்வார்கள். ஓ, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஸ்கேவாவின் பிள்ளைகள் வெளியே சென்று பவுல் பிரசங்கிக்கின்ற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு வெளியே வா என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு அந்த பிசாசு, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று கூறினார். சரியானதும் தவறானதும் வெளிப்படுத்தி காட்டப்படும் வேலையானது வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அது கிறிஸ்தவர்களில் காணப்படுகின்றது, இன்றைக்கு அது சபைகளிலே காணப்படுகின்றது, இன்றைக்கு அது ஜனங்களிலே காணப்படுகின்றது. நான் உங்களை நீண்ட நேரம் காக்க வைக்கிறேன், நான் இதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நான் வெறுமென உயிரே போய் திடன் கொள்ளுங்கள் என்று கூறலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று ஒருபோதும் பவுல் கூறவே இல்லை. இல்லை, அவன் என்ன செய்தான்? அவன் ஒரு தூதன் பேச கேட்டான். அது வழக்கமாக அவனிடம் பேசும் தூதன் என்று அவன் அறிந்திருந்தான். அவன் அதை அடையாளம் கண்டுகொண்டு பின்னர் அவன் கிரியை செய்தான். அவன் உயிரே போய் திடமனதாயிருங்கள், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கடந்த இரவு அவருடைய தூதன் என் அருகில் நின்று எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டினான். அதில் இந்த கப்பலில் சேதம் ஒன்றும் ஆகாது, திடமனதாயிருங்கள், நீங்கள் போய் இப்பொழுது போஜனம் பண்ணுங்கள், எல்லா காரியங்களும் சரியாயிருக்கிறது என்று கூறினான். ஆமென். அது உங்களுக்கு ஆவியினால் ஏவப்பட்டிருந்தால் தேவனது உங்களுக்கு அப்பொழுது சரியாக்குவா? நான் இங்கு ஏதோ காரியத்தை குறித்து வைத்திருக்கிறேன், நான் அதை எழுதினேன், இதோ அது இருக்கிறது. நாம் எல்லா காரியங்களும் முடிவில் இருக்கிறோம். முடிக்க போகின்றதில் நான் இதை இந்த வண்ணமாக கூறுகிறேன், தேவன் ஏதோ காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று நான் நம்புகிறேன். கவனியுங்கள், எல்லா காரியங்களும் முடிவில் இருக்கின்றது. யாரோ ஒருவர் அந்த இரவு கேட்டார்கள், நான் நினைக்கிறேன் அது சகோதரன் ஃப்ரெட் சாத்மன் என்று. கடைசி காலம் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். சகோதரன் டீமாஸ் செக்கரியன் அந்த தரிசனம் அவ்வளவாய் வெளிப்பட செய்து அவ்வளவாய் பரிபூர்ணமாய் 5 நாட்கள் கழித்து நிறைவேறினது. அது அப்படியே அவரை தடுமாறி விடுவது போல் செய்தது. அவர் என்னை அழைத்தார், ஜோசப் எப்படி இருக்கிறான் என்று கேட்டார். நான் நன்றாய் இருக்கிறான் என்றேன். அவர் அதற்கு அவன் தரிசனங்கள் காண்பது உண்டா என்றார். நான் சொன்னேன், ஆம். சகோதரன் புட் அவருடைய மகன் தாவீது பத்தி அவனிடம் கூறினான். அவன் அவனுடைய மோட்டார் சைக்கிளில் இருந்து எந்த இடத்தில் விழுந்தான் என்று அது சம்பவிப்பதற்கு 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்னரே சரியாக அப்படியே கூறினான் என்றேன். அதற்கு அவர், உமக்கு தெரியுமா, அந்த காரியங்கள் அப்படியே குடும்பங்களில் தொடர்ந்து வரும் என்று. நான் சொன்னேன், நீதியானதும் பொல்லாங்கானதும் இரண்டுமே குடும்பங்களில் தொடர்ந்து வருகிறது என்று. நாங்கள் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். பிரெட் அவர்கள் இடத்தில், சகோதரன் பிரண்ணாம், இவைகள் எங்கிருந்து இழுக்கப்படுகின்றன என்றார். நான் சொன்னேன், இங்கே பாருங்கள் பிரெட், நாம் அதை இயற்கையில் எடுத்து பார்ப்போம். தேவன் அவருடைய இயற்கையில் கிரியை செய்கிறார். என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். சூரியன் கிடக்கில் உதிக்கிறார். பழங்கால நாகரிகமானது நமக்கு சீனாவில் இருக்கிறது. நாம் எல்லாரும் அதை அறிவோம். நமக்கு இருக்கும் மிகவும் பழமையான நாகரிகம் சீனாதான். சரி, நாகரிகமானது காலமாக மேற்கு நோக்கியே சென்றது. இப்பொழுது நீங்கள் மேற்கு கரையை வருவீரானால் நேராக கடந்து சென்றால் எங்கே போவீர்கள்? சரியாக சீனாவுக்கு போவீர்களா? நாம் முடிவில் இருக்கிறோம். வேதாகமம் கூறுகிறது, தீர்க்கதரிசி கூறினார், ஒரு நாள் உண்டு, அது இரவும் அல்ல பகலும் அல்ல. சூரியனானது கடந்து போகையில், ஆனால் சாயங்கால நேரத்தில் அது முடிவதற்கு முன்னர் மீண்டுமாய் அங்கே அதே வெளிச்சம் உண்டாயிருக்கும். இயேசு சொன்னார், அங்கே ஒரு முன்மாரியும் பின்மாரியும் உண்டாகும். பின்மாரியானது அதே காலத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் இரண்டையும் உண்டாக்கும் என்று. நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுகிறேன், அரசியலானது முடிவில் இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? எனக்கு ஏதாவது காரியத்தை இன்றைக்கு காட்டுங்கள். இந்த தேசமானது ஊழலுக்கும் அவபக்திக்கும் உலகத்திலேயே மிகவும் மோசமானதாக இருக்கிறது. லூயிவிலில் இருந்து வெளியாகும் குறியீர் செய்தித்தாளை அன்றிரவு யார் படித்தீர்கள்? ஒவ்வொரு தேசமும் தெரிந்தெடுத்து அதனதன் அழகிய அனுப்பி அவர்களில் இருந்து ஒரு உலக அழகியை தெரிந்தெடுக்கிறார்கள். எல்லாரும் அனுப்பினார்கள், ரஷ்யா அனுப்பவில்லை. ஏன் அனுப்பக்கூடாது என்று அவர்கள் குருசேவிடம் கேட்டனர். அதற்கு அவர், ஆண்கள் முன்பாக நடந்து காட்டும்படிக்கு ரஷ்யா பெண்களின் ஆடைகளை களைய மாட்டாள் என்றார். ஒரு அஞ்ஞான அவபக்தியான தேசம், கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகின்ற நம்மே ஆண்டவிடமாக நடப்பதற்கு ருஷ்யா அவர்களுடைய பெண்களின் ஆடைகளை களைவதில்லை. நீங்கள் குட்டையான கால்சட்டையை அது போன்ற காரியங்களை நீங்கள் ஒருபோதும் ருஷ்யாவில் காண முடியாது என்று கூறி நிந்தையை கொண்டு வருகிறது. அது அவபக்தியானது. நாமோ நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம். போஜன பீடங்கள் எல்லாம் பாந்தியினால் எரிந்திருக்கிறது. யாருக்கு நான் போதிப்பேன்? யார் முலைமறுக்க பண்ணப்பட்டவர்கள்? ஆனால் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பரியாச உதவிகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுதான் இழைப்பார்கள். இவர்கள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் என்று வேதம் கூறுவதில் வியப்பொன்றுமில்லை. எங்களுடைய சொந்த அறிவினால் பெற்றுக் கொண்ட கருத்து எங்களிடம் உண்டு. நாங்கள் எல்லாம் அதிலேயே இருப்பது எவ்வளவு நன்றாக இருக்கும். அரசியல் அடுகி போயிருக்கிறது. டெமோக்ராட்டுகள், ரிப்பப்ளிக்கன்கள் எல்லாம் மட்டமாயிருக்கிறது. அது என்ன? அது ஒரு கூட்ட ஒட்ட வைக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். அதில் வேலை செய்கின்ற ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல. அது பிசாசினால் ஆனதாக இருக்கிறது. சாத்தான் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் என்னுடையது என்று கூறினான். இயேசுவானவர் அதை குறித்து அவனோடு ஒன்றும் விவாதிக்கவில்லை. உலகமானது சாத்தானால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அரசாங்கங்களுக்கு வேலை செய்யும் ஒவ்வொருவரும் அவன் ஒரு கிறிஸ்தவனாக இல்லை என்றால் அவன் பிசாசினால் உண்டானவன், பிசாசுக்காக வேலை செய்கிறான். இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த தேசங்கள் எல்லாம் அவருக்கு கீழாக வரும். அங்கே ஒரு 1000 வருட அரசாட்சி இருக்கும். அவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு அங்கே நோக்கி பாருங்கள். தூரத்தில் அக்கறையில் உள்ள சில கிறிஸ்தவர்களுக்கு நான் பண உதவி செய்கிறேன் என்பதை குறித்து ஓலமிட்டுக் கொண்டு மத சம்பந்தமானவன் நடத்துகிறதற்கு நான் பணம் செலவழிக்கிறேன் என்பதற்காக என்னை 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். இந்த விஸ்கி பீர் சிகரெட் தயாரிப்பாளர்கள் தேசத்தை பாழாக்க வருடத்திற்கு கோடிக்கணக்கான டாலர்களை போக்கெழுதுகிறார்கள். நானோ இயேசு கிறிஸ்துவின் வாசலண்டை நின்று கொண்டு நீதியை பிரசங்கிக்க முயற்சிக்கிறேன், அதற்காக என்னை சிறைவாசம் அனுப்ப வேண்டுமா? அதுபோன்ற பொல்லாங்கான மட்டமான சாமர்த்தியம் உள்ளது, அறிவாற்றல் உள்ளது போன்ற காரியங்களுக்கு எடுத்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை உருவாக்கி அதை போக்கணக்க எழுதுகிறார்கள். அது உலகத்தையே பாழாக்கி ஸ்திரீகளை கெடுத்து போடுகிறது. இத்தேசத்தில் உள்ள மகத்தான சாபங்களில் அது ஒன்றாய் இருக்கிறது. அதையெல்லாம் அவர்கள் செய்து அது ஒன்றுமில்லாமல் போகிறது. இங்கிருந்து சில டாலர்களை செலவழித்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்ற என்னை சிறைக்கு அனுப்ப வேண்டுமா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே ஜனங்கள் இந்த பணத்தை கொடுக்கின்றனர். நான் பணக்காரன் அல்ல, என்னால் அதை போக்கெழுத முடியாது. ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் என்னை சிறைக்கு அனுப்ப 2 வருடங்களாக இழுத்துக்கொண்டு சீக்கிரமாய் விசாரணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஓ, எவ்வளவு மட்டம் கீழ்த்தனம் அசுச்சி! தேவனே இரக்கமாயிரும். நான் ஒரு காரியத்தை கூறுகிறேன். தேவன் அணுகுண்டு அனுப்புவதற்கு முன்னதாக ஒரு கால் இது தேவன் வைத்திருக்கும் ஒரு வழியா இருக்கலாம். உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஏதாவது காரியத்தை தவறாக செய்ய வேண்டும், நான் தெரிந்து கொண்டவர்களை நீங்கள் தொடாதிருங்கள் என்ற வேத வார்த்தைக்காக நீங்கள் ஒரு முறையாவது அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தொட வேண்டும். அது உண்மையே. எனவே டானியேலின் நாட்களிலோ அல்லது வேறு எங்கேயோ அது செய்யப்பட்டது போல நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கு அதை எடுக்க வேண்டுமானால் அது வரட்டும். நான் உம்முடைய ஊழியக்காரன் கர்த்தாவே. அது உண்மை. ஓ ஆம், அரசியல் அடிமட்டத்தில் இருக்கிறது, தேசம் பாழாக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று பாருங்கள், அவர்கள் போர் வீரர்களை இப்பொழுது அரைக்கால் சட்டை அணிய வைக்க போகிறார்களாம். ஓ என்ன அரசியல் யுத்தங்கள், அரசியல் முடிவில் இருக்கிறது. சர்வாதிகாரிகள் தவறாக இருக்கிறார்கள், அரசியல் தவறாக இருக்கிறது. தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான தாவீதை போன்ற ராஜாவினிடத்தில் அவர்கள் ஏன் இருக்கக்கூடாது? இங்கே ஜனநாயகம் உருவான போது இங்கிலாந்துள்ள ஒரு மகத்தான பிரபு இப்பொழுது இது நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் ஒரு நேரம் வரும், அப்பொழுது ஒன்றுமில்லாமல் போய்விடும், அது நங்கூரும் இல்லாமல் போகும், படகை போன்று இருக்கும் என்று அவர் கூறினார். அவர் கூறினது உண்மை. அரசியல்வாதிகள் ஒவ்வொரு மூலையிலும் மரப்பெட்டியின் மேல் நின்று கொண்டு அரசாங்கத்தை ஊழலாக்கும் எல்லா விதமான கோணலான காரியங்களை கூறுகின்றனர். அந்த மனிதன் சரியாய் சொன்னான், சரியாகத்தான் அது நடக்கின்றது. ஒரு மனிதன் அங்கே போகலாம், இதனூடாக செல்லலாம், குடித்து வெறித்து அவன் விரும்புகின்ற எல்லா காரியத்தையும் செய்து அங்கே போய்விடலாம். அவனுக்கு எல்லாரையும் தெரியும். ஆகையினால் ஒன்றும் இதை பற்றியே கூறப்படுவதில்லை. ஆனால் ஒரு ஏழை மனிதன் அல்லது யாரையும் அறியாத வேறு யாரோ அது செய்ய முயற்சித்தாலோ அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுகின்றனர். ஊழல், கீழ்த்தனம், அசுசி, அவர்களின் 40% ஆண் புணர்ச்சிக்காரர்கள். அதை சிந்தித்து பாருங்கள். மீண்டுமாய் சோதோம் குமாரா, பயபக்தியாய் இருக்க வேண்டிய கூட்டம் அதோ இருக்கிறது. அடுத்த ஜனாதிபதி உள்ளே வரும்பொழுது என்ன நடக்குமோ என்று வியக்கின்றேன். தேவன் நமக்கு ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதனை கொடுத்தார், வயதான ட்வைட் ஐசன்ஹவர். அடுத்து என்ன காரியம் உள்ளே வருகிறது என்று கவனியுங்கள். ஒரு கால் நாம் அடுத்து ஒரு எளிய உடையவளாய் இருக்கலாம், நிச்சயம். ஆனால் அங்கே யோசேப்பை அறியாத பார்வன் வந்து கொண்டிருக்கிறான். அதை நினைவில் வையுங்கள். ஒரு சில நிமிஷங்களில் நான் அதற்கு வருகிறேன். அரசியல் கெட்டு போயிற்று, நாம் அதை அறிவோம். யுத்தமானது அதன் முடிவில் இருக்கிறது. ஓ, அவர்கள் ஒரே நேரத்தில் ஒருவர் மேல் ஒருவர் கல்லெறிந்தார்கள். ஒருவர் ஒருவர் கல் கோடெறியினால் தலையில் அடித்துக் கொண்டனர். பின்னர் அவர்கள் வில்லையும் அம்பையும் உபயோகித்தனர். அதன் பின்னர் கை துப்பாக்கிகளை உபயோகித்தனர். அதன் பின்னர் இயந்திர துப்பாக்கிகள். அதன் பின்னர் 80-80 ஜெர்மானியில் உபயோகித்தனர். நம்மிடம் அவ்வளவு பெரிய துப்பாக்கிகள் உபயோகித்தனர். அதன் பின்னர் அவர்கள் கை வெடிகுண்டுகளையும் விஷவாயு குண்டுகளையும் எரிந்தனர். ஆனால் இப்பொழுதோ ஒரு ஹைட்ரஜன் வெடிகுண்டை வைத்திருக்கிறார்கள். யுத்தம் முடிவில் இருக்கிறது. எல்லா நாடுகளும் அவைகளை உடையதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? இன்றைக்கு ஒரு சிறிய தேசமும் கூட தட்டிவிட்டால் போதும், அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். அவை யாவும் உயரே கிளம்பிவிடும். யுத்தம் முடிவில் இருக்கிறது. ஆமென். யுத்தம் முடிவில் இருக்கிறது, அரசியல் முடிவில் இருக்கிறது, கல்வி முடிவில் இருக்கிறது, இளம்பிள்ளை குற்றங்கள் முடிவில் இருக்கிறது. பிள்ளைகள் அங்கே ஏதும் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் புத்தி சாதீனமற்றவர்களாகிவிட்டனர். இனி கல்வியே இருக்க முடியாது. அவன் உள்ளே போய் வெளியே வரும்போது போகும்போது இருந்ததை காட்டிலும் ரெண்டத்தனையாய் நரகத்தின் பிள்ளையாக வெளியே வருகிறான். அதை குறித்து உபாத்தியாயர் ஏதாவது கூறட்டுமே, அவனை கொண்டு விடுவார்கள். ஒரு சிறு குழுவாய் சேர்ந்து கொண்டு அங்கே வெளியே போய் உபாத்தியாயனை சுட்டுக் கொன்று வெளியே கொண்டு போய் தொங்க விடுவார்கள். நாம் 2000 உபாத்தியாயர்களை இழந்து விட்டோம். ஓ, ஒரு நிமிடம் பொறுங்கள். கடந்த வருடம் அது 20,000 உபாத்தியாயர்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் அவர்களை கூற மாட்டேன். அதை செய்யவும் நான் விரும்பவில்லை. இப்பொழுது அவர்கள் எங்கு பார்த்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு கல்லூரி படிப்பு கொடுங்கள் என்று விளம்பர பலகைகளை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையில்லை. ஆனால் பிசாசு அவர்களை பற்றி கொண்டான். பிசாசு அவர்களை உடையவனாய் இருக்கிறான். ஹாலோவின் இரவினில் வெளியே போய் ஒரு வாசலை பிடுங்கி அதை மரத்தில் தொங்கப்படுவது, அல்லது சிறு பிள்ளைத்தனமாய் ஏதாவது காரியங்களை செய்வது, அல்லது விவசாயியின் குதிரை வண்டியை கொண்டு வந்து நடுத்தருவில் விடுவது போன்றதான ஒரு சாதாரண காரியங்கள் அல்ல. அவர்கள் பைத்தியமான காரியங்களை செய்கிறார்கள். உங்களை சுடுவது, கொலை செய்வது, கொன்று போடுவது, விஷத்தை கொடுப்பது, எந்த காரியத்தையும் செய்கிறார்கள். அதுதான் அடுத்த தலைமுறை. குழந்தை பிரசவம் ஸ்திரீமை தாய்மை முடிவுக்கு வந்துவிட்டது. ஏன் எல்லா இடங்களிலும் கருத்தடை பின்பற்றப்படுகிறது? அந்த ஸ்தானத்தை நாய்கள் எடுத்துக்கொண்டது. ஒழுக்கங்கள், இனிமேல் அதற்கு எந்த ஒழுக்கமும் கிடையாது. ஸ்திரீகள் பொல்லாங்காய் உடுத்துகிறார்கள். தொலைக்காட்சியின் மூலமாக அது வருகிறது. ஹாலிவுட்டின் பொல்லாத ஜனங்களின் எல்லா விதமான நடை உடை பாவனைகளை பார்த்து பாவனை செய்கின்றனர். எல்லா முடிவில் இருக்கிறது. கல்வி முடிவில் இருக்கிறது, அரசியல் முடிவில் இருக்கிறது, யுத்தம் முடிவில் இருக்கிறது, நாகரீக முடிவில் இருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் முடிவில் இருக்கின்றது. என்ன, அப்படியானால் நாம் என்ன செய்வோம்? அடுத்தது என்ன? நாம் எல்லா காரியங்களின் முடிவில் இருக்கிறோம். இப்பொழுது சபை ஜீவியம், சாதாரண சபை, சபையானது முடிவில் இருக்கின்றது. இப்பொழுது இது சற்றே குத்தலாக இருக்கலாம், ஆனால் மாம்ச பிரகாரமான சபை, ஏசாவின் சபை, அவளோ அவளுடைய முடிவுக்கு வந்துவிட்டாள். அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? சபைகளின் கூட்டு சங்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாள். முடிவிலே ரோமானிசியத்தோடு சேர்ந்து கொண்டு கம்யூனிசத்துக்கு எதிராக போராடும்படியாக கத்தோலிக்கத்துடன் சேர்ந்து கொள்ளும். போப் ஜான் அவர்கள் எல்லா சபைகளையும் வந்து சேர்ந்து கொள்ளும்படி அழைக்கிறார். அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். சரியாக அப்படியே கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை போன்றே அவர்கள் யாவரும் அவர்களுக்குள்ளாக இணைந்து கொள்வார்கள். நீங்கள் கூறலாம், ஒரு நிமிஷம் பொறுங்கள் சகோதரன், நீங்கள் கோட்டை விட்டு விலகி போகிறீர்கள் என்று. அப்படியாய் நான் இருக்கிறேன் என்றால் தேவன் அவருடைய வேதத்தை கோட்டை விட்டு விலகி எழுதியிருக்கிறார். இந்த விஷயத்தில் நீங்கள் மிகாயாவாக இருக்க வேண்டும். மாரிசெர்லோ அன்று ஒரு இரவு என்னிடத்தில், சகோதரன் பிரணாம், அந்தி கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? யூதன் தான் அந்தி கிறிஸ்து என்றார். அதற்கு நான், மாரிஸ், ஒரு யூதனாகிய நீயா என்று. அதற்கு அவர், மகத்தான தேவனை வெறுப்பவர்கள் அவர்கள் தான் என்றார். நான் சொன்னேன், மாரிஸ் அப்படி கூறாரே, அந்தி கிறிஸ்து எருசலேமிலிருந்து வருவான் என்று எங்கே வேத வார்த்தைகளில் கூறியிருக்கிறது என்று எனக்கு காட்டுங்கள். அந்தி கிறிஸ்து ரோமாபுரியிலிருந்து வருகிறானே அல்லாமல் எருசலேமில் இருந்து அல்ல. அதற்கு அவர், பாருங்கள், அவர்கள் தேவனை வெறுக்கிறவர்கள் என்றார். நான், ஆம், நமக்கு ஒரு பார்வையினால் உண்டா இருக்கும்படியா தேவன் அவர்களின் கண்களை குருடாக்கி போட்டார் என்று வேதம் கூறவில்லையா? நம்முடைய நாள் சீக்கிரத்தில் முடிய போகிறது என்றேன். அதற்கு அவர், சகோதரர், நான் அதை நினைத்து கூட பார்க்கவில்லை என்றார். பாருங்கள், அங்கேதான் காரி. பாருங்கள், நாம் முடிவில் இருக்கிறோம். மாம்சீக உலகம், மாம்சீக சபை, அதன் முடிவில் இருக்கிறது. சபைகளின் கூட்டு சங்கத்தில் அவைகள் எப்படி முடிவில் சேர போகிறது என்பதை கவனியுங்கள். ஐக்கிய சகோதரர்கள் அவர்களுக்குள்ளாக போய்விட்டார்கள். பெந்தேகோஸ்துகள் அவர்களுக்குள்ளாக இருக்கிறார்கள். எஞ்சியுள்ள மற்ற யாவரும் அவர்களுக்குள்ளாக ஸ்தாபனமாக்குகிறார்கள். நீங்கள் கீழாக கவனியுங்கள், கானானியர்கள் அப்படியே ஊடாக போனால் அந்த ஏசாவின் ஆவிகள் மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் உலகத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டார்கள். ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலில் அல்ல, மேற்கொள்ள முடியாதவர்களாய் அல்ல, வெளியே அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அல்ல. ஓ, என்னால் மட்டும் இதை அறிந்து கொள்ளும்படி செய்ய முடிந்தால், எந்த வழியிலாவது இதை ஆழத்திற்கு தள்ள முடிந்தால் நலமாயிருக்கும். அவர்களாவது புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு கண்கள் இருந்தும் காண முடியாமலும், காதுகள் இருந்து கேட்க முடியாமலும் இருக்கிறார்கள். ஓ, நாம் ஏன் ஆவியில் இவ்வளவு மந்தமாக இருக்கிறோம்? இப்பொழுது இதற்கு செவி கொடுங்கள். எல்லா காரியமும் முடிவில் இருக்கிறது. ஆவிக்குரிய சபையும் அதன் முடிவில் இருக்கிறது. அவள் முடிவிற்கு வந்து கொண்டிருக்கிறாள். ஓ தேவனே, பின்னிட்டு திரும்பி அக்கறையில் பாருங்கள். அவள் உதரோடு துவங்கின போது ஆவிக்குரியதை உதிர்த்து கீழே தள்ளினது. அதன் பின்னர் வெஸ்லியுடன் பரிசுத்தமாகுதலுக்கு வந்தது. பின்னர் பெந்தேகோஸ்துடன் பரிசுத்த ஆவிக்கு வந்தது. இப்பொழுது முடிவு நேரத்தில் கிறிஸ்துவின் ஆவி அப்படியே சபையில் இருக்கிறது. அவர் செய்த அரே கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது. மீண்டுமாக அதன் உச்சக்கட்டத்திற்கு வந்திருக்கிறது. கிறிஸ்துவும் சபையும் இணைவதற்கும், கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கும், மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கும் அது ஆயத்தமாயிருக்கிறது. நாம் முடிவு நேரத்தில் இருக்கிறோம். இயேசுவானவர் அந்த வண்ணமாய் கூறியிருக்கிறார், சோதோமின் நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வருகையின் போதும் நடக்கும் என்று. நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? மாம்சிகமான சபையை பாருங்கள். அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் இன்னும் அதிகம் அதிகமாக தூரமாய் போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆவியினால் இருந்திருக்கிற சபையை நோக்கி பாருங்கள். அதனூடாக சிறு அர்த்தமற்ற காரியங்களை எல்லாம் உதறி தள்ளிக்கொண்டு ஆவியில் முன்னேறி கொண்டு நிச்சயமாக சிறுபான்மையோர் ஆவிக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது அசைந்து முன்னேறி கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தாமே அதன் ஊடாக அசைந்து கொண்டு அவளுடைய கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிற நிலையை அடையத்தக்கதான ஒரு ஸ்தானத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறது. அவளுடைய கர்த்தரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிற நிலை. எஞ்சியுள்ள மற்றவர்கள் தங்களை ஸ்தாபனமாக ஆக்கிக் கொண்டு உலகத்துக்கு திரும்பி போய்கொண்டு துண்டித்துக் கொண்டு மீண்டுமாய் கூட்டு சங்கத்திற்கு போய் நேராக அந்த கத்தோலிசத்தின் கீழான அந்த ஒரு மகத்தான கூட்டு சங்கத்துக்குள்ளாக முன்னேறி போய்கொண்டிருக்கிறது. அங்கே மிருகத்துக்கு ஒரு சொரூபம் உண்டாக்கப்பட்டது. ஒரு சொரூபம் என்பது சரியாக அதை போன்றே இருப்பது. கத்தோலிசத்தோடு ஒரு சபை சங்கம் உருவாக்கப்பட்டது. அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து இணைந்து செயல்படுவது மிருகத்தினோட அல்லது அதனுடைய சொரூபத்தோட யுத்தம் பண்ணத்தக்கும் யார்? நிச்சயமாக முடியாது. இதை குறித்து நாம் மணிக்கணக்காய் பார்க்கக்கூடும். நான் இதை இப்பொழுது உங்களுக்கு கூறட்டும், அதன் பிறகு அது முடிப்பதற்கான நேரமாயிருக்கும். இது நீண்டதாய் இருக்க போகிறது என்று நான் உங்களுக்கு கூறினேன். அவ்வளவு பிரமிப்படைந்ததாய் நான் உணர்கிறேன். தேவர் இதை கூறின போதும் கூட, அதாவது அவர்களுக்கு கூறு, வாயை திறந்து பேசு, இனியும் நீ இதை அடக்கி வைக்க வேண்டாம், அதை அவர்களுக்கு காட்டு. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அப்பொழுது உன்னுடைய கரங்களில் ரத்தம் இருக்காது. வேலையானது இங்கே இருக்கிறது. நேரமானது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உலகமானது முடிவில் இருக்கிறது. இதற்கு மேல் அதனால் தாங்க முடியாது. யுத்தங்கள் அதன் முடிவில் இருக்கின்றன. இனிமேல் யுத்தம் உங்களுக்கு இருக்க முடியாது. அப்படி உங்களுக்கு யுத்தம் இருந்தால் அது இருக்காது. ஒருவன் நெம்புகோலை தட்டிவிட்டால் போதும், அவ்வளவுதான். அரசியல் அழுகி போய் கெட்டு போய்விட்டது. சபை உலகமானது மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிட்டீரியன், பெண்டிகோஸ்களாக இருக்கிறது. அது பண்டியானது அதன் சேற்றிற்கும் நாயானது தான் கத்தினதற்கும் போனது போன்று இருக்கிறது. அது உண்மை. அவர்கள் ஒவ்வொருவருமே தேவன் அந்த ஊழலில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு சபையை வெளியே அடைக்கிறார். அது முற்றிலுமாய் அப்படியே இருக்கிறது. ஏசாவோ நாங்கள் தான் சபை என்று கூறுகிறார்கள். நான் அதை சந்தேகிக்கவில்லை. யாக்கோபு ஏசாவுக்கும் தகப்பனாயிருக்கிறார். அது உண்மை. நான் கூறுகிறேன், யாக்கோபு ஈசாக்கு ஏசாவின் தகப்பனும் யாக்கோபு அவனுடன் அவனுடைய சகோதரனுமாய் இருந்தான். ஆனால் ஒருவன் சேஷ்டபுத்திர பாகத்தின் பிரதிபலனை உடையவனாய் இருந்தான், இன்னொருவனோ அதை வெறுத்தான். ஒருவன் கேட்டான், அடையாளம் கண்டுகொண்டான், பின்னர் கிரியை செய்தான். இன்னொருவனோ, ஓ நான் சபைக்கு போய்கொண்டு சரியானது செய்து கொண்டு இருக்கும் வரைக்குமாய் அது என்ன வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறது. அங்கே தான் காரியம். அப்படியானால் முடிக்கும் தருவாயில் நான் இதை கூறுகிறேன். உண்மையாக சபைக்கு இப்பொழுது ஜீவிக்கும்படியாக அவ்வளவு இருக்கின்றது. ஓ நீங்கள் மரணத்தினின்று ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் உங்களையே நோக்கி பார்த்து உங்களுடைய ஜீவியத்தை கவனித்து உலகத்தின் எல்லா காரியங்களிலும் கடந்து போய் நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய் ஆகிவிட்டீர்கள் என்று உங்களுடைய இருதயத்தில் அறிந்திருப்பதா? ஒரு உண்மையான சபைக்கு, ஒரு சத்தியமான சபைக்கு, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு இது அவ்வளவு மகிழ்ச்சிகரமான நேரமாயிருக்க வேண்டும். இப்பொழுது முடிக்கையில் கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் கடந்து விட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஜீவியம் அதை நிரூபிக்கிறது. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். உங்களுடைய முழு குறிக்கோளுமே கிறிஸ்து தான். எந்த நிமிஷத்திலும் அவர் வர நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆவியில் நடக்கிறீர்கள். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள். உங்கள் மூலமாக அவர் கிரியை செய்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள். நீங்களாக எதையும் செய்ய வாஞ்சிக்கிறதில்லை, ஆனால் அவர் அதை செய்கிறார். அவர் தாமே செய்கிறார். ஓ என்ன ஒரு நேரம். வாலிபனான ஒரு ஓவியன் ஒரு ஓவியனாய் இருக்க பயிற்சி பெறும்படியாக ரோமாபுரிக்கு சென்றிருந்தான். அவர்கள் அவனை கவனித்தார்கள். ஒரு ஓவியனாய் இருக்கும்படி அங்கே போயிருந்த மற்ற அமெரிக்க பையன்கள், பெண்கள், மற்றவர்கள், உலகத்தில் உள்ள மற்றவர்கள், இவர்களை காட்டிலும் அவன் அதிக வித்தியாசமாய் காணப்பட்டான். இந்த ஒரு வாலிபன் மட்டும் தலை சிறந்தவனாய் இருந்தான். இவன் ஒரு அருமையான பையனாய் இருந்தான். அவர்கள் அதை கவனித்தார்கள். அவர்களுக்கு அங்கே மகத்தான விருந்துகள் இருந்தது. அவர்கள் எப்படி அதை செய்வார்கள் என்று தெரியும். முடியும் மட்டாய் குடித்து வெறிப்பார்கள். நானே அங்கு போயிருக்கிறேன், அதை கண்டிருக்கிறேன். ஆண்களும் பெண்களும் வெளியே தெருக்களில் வந்து அவலட்சணமாய் நடந்து கொள்வார்கள். பூங்காக்களில் பாலுறவு கொள்வார்களில் இப்படிப்பட்டவர்களை நேராக பூங்காவிலே செய்வார்கள். இப்படியாய் வெளியரங்கமாய் எதற்கும் கவனம் செலுத்த மாட்டார்கள். இங்கிலாந்திலும் கூட மற்றெல்லா இடங்களிலும் பார்த்தீர்களா? இங்கே இருப்பதை காட்டிலும் மோசமானதல்ல அது. சரியாக இங்கே இருப்பது போன்றே அவ்வளவு மோசமாயிருக்கும். அங்கே அதை காட்டிலும் சற்றே அதிகமாக மறைத்துக் கொள்வார்கள். அதுவும் காவல் படையினர் மற்ற காரியங்களின் காரணமாக. இப்பொழுது ஆனால் அவலட்சணமானது. இந்த ஒரு வாலிபன் இந்த எல்லா காரியங்களில் இருந்தும் தன்னை விலக்கி காத்துக் கொண்டான். அவர்களுடைய விருந்துகளுக்கு அவர்கள் போகும்போது அவர்களை போகும்படி விட்டான். ஆனால் அவன் ஒரு ஓவியனாகும்படி கற்றுக்கொண்டு வந்தான். எனவே ஒரு நாள் ஒரு வயதான கண்காணியானவன், அவன் ஒரு கிறிஸ்தவன், அவன் அந்த அரங்கத்தை சுற்றி போய் பார்த்து கொண்டு அவனிடம், மகனே நாம் சற்று நடந்து போவோமா? நாம் நடந்து போகையில் நான் உன்னிடம் சற்று பேசலாம் என்றிருக்கிறேன் என்றான். அதற்கு அவன் சரி என்றான். எனவே அவர்கள் ஒரு குன்றில் மேல் நோக்கி நடந்தனர். இருவரும் பின்னால் கையை கட்டிக்கொண்டு குன்றில் மேல் நோக்கி நடந்தனர். சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. எனவே அந்த வயோதிபர் இந்த வாலிப ஓவியனிடம், மகனே நீ ஒரு அமெரிக்கனா என்றார். அவன் ஆம் என்றான். அதற்கு அவர், நீ ஓவிய கல்வி பயிரும்படியா இங்கே வந்திருக்கிறாய்? உன்னுடைய ஜீவிய வேலையில் ஒரு ஓவியனாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்திருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஐயா அதை செய்யும்படியா நான் திட்டமிட்டிருக்கிறேன் என்றான். அவர், நீ ஒரு கிறிஸ்தவன் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்றான். அதற்கு அவர், நான் உன்னை ஒன்று கேட்க வேண்டும் என்றிருக்கிறேன். இந்த மற்றவரிடத்திலும் கேட்டேன், அவர்களும் கூட கிறிஸ்தவர் என்று கூறுகிறார்கள். உன்னை இவ்வளவு வித்தியாசமானவனாக ஆக்குகிறது என்ன என்றார். மற்ற அமெரிக்க பையன்கள் பெண்கள் மற்ற இடத்திலிருந்து உன்னை வித்தியாசமானவனாய் ஆக்குகிறது என்ன என்றார். நீங்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் என்கிறீர்கள், இருந்த போதிலும் உன்னை அவ்வளவு வித்தியாசமாக ஆக்குகிறது என்ன என்றார். அதற்கு அவள், ஐயா அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதான அந்த திசையை பார்த்தீர்களா என்றார். அவர், ஆம் நான் காண்கிறேன் என்றார். அவன், அங்கே சமுத்திரத்துக்கு அக்கறையில் புதிய இங்கிலாந்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நாட்டில், அதில் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில், அதில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில், அதில் ஒரு குறிப்பிட்ட பெண்ணிடத்தில் நான் உண்மையாய் ஜீவிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய சிந்தையில் இருக்கிறது. என்னுடைய ஓவியத்தை பற்றின கல்வியை முடித்துக்கொண்டு எனக்காக உண்மையாய் ஜீவித்துக் கொண்டு காத்துக்கொண்டிருக்கிற அந்த பெண்ணிடத்திற்கு திரும்பி போக வேண்டும். அந்த விதமாகத்தான் நான் ஜீவிக்கிறேன். நான் என்ன செய்வது என்று கூறினான். சகோதரனே, சகோதரியே, அவர்கள் நம்மை எப்படி எல்லாமோ அழைக்கிறார்கள், நாம் கவலைப்படுகிறதில்லையே என்று நீங்கள் ஒரு கால் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். அவர்கள் என்ன கூறுகிறார் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அன்று நாள் அங்கே பியூர்ட்டோ ரிகோவில் உள்ள சாஞ்சுவானில் சகோதரன் ஃப்ரெட்டுடன் நின்று கொண்டு கடலை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தேன். சுமார் ஒரு அரை மைல் தூரத்தில் பவளத்தீவில் பெரிய அலைகள் வந்து மோதிக்கொண்டிருந்தது. அவர் என்னிடத்தில், பிளாமிங்கோ பறவைகள் தோட்டத்தில் முதலானவைகளில் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர் என்னிடத்தில், சகோதரன் பிரண்ணம், இது பரலோகம் போன்று இருக்கிறது என்றார். நான் சொன்னேன், ஆனால் சகோதரனே அங்கே கடல் அமைதியாக இருக்குமே என்று. நான் சொன்னேன், அந்த கடலுக்கு அக்கறையிலே பரலோகம் என்று அழைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட ஸ்தலம் இருக்கிறது. அங்கே அந்த பரலோகத்தில் இயேசு என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் இருக்கிறார். ஒரு நாள் அவர் என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி போட்டார். நான் அவருக்கு உண்மையாய் ஜீவிப்பேன் என்றும், அவர் என்னை செய்ய சொல்லுகின்ற காரியங்களை மட்டும் நான் செய்வேன் என்றும் நான் அவருக்கு வாக்கு பண்ணியிருந்தேன். அந்த காரணத்தினால் தான் நான் அவருடைய சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுவதில்லை. ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனை வித்தியாசமாக ஜீவிக்கும்படி செய்வது அதுதான். அவர் வித்தியாசமாய் இருக்கிறார். ஏனென்றால் அவரும் வித்தியாசமாய் ஜீவிப்பதற்கு ஏதோ காரியத்தை அவருமுடையவராயிருக்கிறார். ஒரு நிமிஷம் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. என்னுடைய விசாரமுள்ள நண்பனே, இன்று காலையில் ஜீவிப்பதற்கு உங்களிடத்தில் ஏதாவது காரியம் வித்தியாசமாக இருக்கின்றதா? உலகத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர ஏதாவது காரியம் இருக்கின்றதா? கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கும்படியாக எல்லா உலகத்தை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக கருதப்படுகின்ற ஏதாவது காரியம் இருக்கின்றதா? உங்களிடத்தில் அது இல்லை என்றால் நீங்கள் ஏன் அதை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளக் கூடாது? வெறுமனே சபைக்கு போய் நான் ஒரு நல்ல நபராக இருக்க வேண்டும் என்று கூறாதே, அதை செய்யாதேயுங்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்புங்கள். ஏதாவது காரியமானது எப்பொழுதுமே உங்களுடைய இருதயத்தில் இருந்து கொண்டு, நீங்கள் சரியா இல்லை ஆனால் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று உங்களிடத்தில் கூறுகிறதா? இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற விதமாக இல்லாத ஏதோ காரியமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் வாஞ்சித்தது உண்டா? அது தேவன் உங்களை அழைக்கிறதாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லையா? அதற்கு உங்கள் முதுகை காட்டாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒருமுறை பிரகாசிப்பிக்கப்பட்டு தருணத்தை பெற்றிருந்து உங்களுடைய கடைசி முறையாக அதை தள்ளுவீர்களானால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராது. அது உங்களுக்கு என்ன கிரயம் செலுத்தும்படியாக இருந்தாலும், யாக்கோபுடன் வாருங்கள், உன்னுடைய குடும்பம் அதன் கிரயமாக இருக்கின்றதா? உன்னுடைய வேலை அதன் கிரயமாக இருக்கின்றதா? உன்னுடைய கணவன் அதன் கிரயமாக இருக்கின்றதா? உன்னுடைய மனைவி அதன் கிரயமாக இருக்கின்றதா? உன்னுடைய பிள்ளைகள் அதன் கிரயமாக இருக்கின்றதா? அதன் கிரயம் என்னவாக ஆனாலும் சரி, அது சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுதான் முக்கியமானது. அதை குறித்து நீங்கள் அந்த விடமாக இன்று காலையில் உணர்ந்து இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை உடையவளாய் இருக்க விரும்பினால் என்னால் அதை உங்களுக்கு கொடுக்க முடியாது. தேவனால் முடியும். உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறவர் அவர்தான். உங்கள் கரங்களை உயர்த்தி எனக்காக ஜெபியுங்கள். சகோதரன் பிரண்ணம், எனக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் வேண்டும் என்று கூறுங்கள். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா இடத்தில் நோக்கினாலும் கரங்கள், அந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு வேண்டும். எங்களுடைய பரலோக பிதாவே, மிகுந்த உதாரத்துவமும் பரிசுத்தமுமான தேவனே, மனுஷ குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் கொடுத்த உம்முடைய எல்லா நன்மைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் கடைசி நேரத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். ஒன்றும் அதிக காலம் நீடிக்கப் போகிறதில்லை. இப்பொழுது நாம் இரவல் நேரத்தில் இருக்கிறோம். நோவாவின் நாட்களில் பேடையானது கட்டப்பட்ட பொழுது உண்டாயிருந்த தேவனுடைய பொறுமை, 8 பேர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டது போன்று இருக்கிறோம். மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அப்படியே இருக்கும் என்று நீ சொன்னீர். ஒருவரும் கெட்டு போகாமல் யாவரும் மனம் திரும்புதலுக்குள் வரும்படியாக தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த கட்டிடத்தில் ஆண்களும் ஸ்திரீகளும் கருத்தை உயர்த்தி இருக்கின்றனர். பையன்களும் பெண்களும் வாலிபர்களும் வயதானவர்களும் கருத்தை உயர்த்தி எனக்குள்ளாக ஏதோ காரியமனை இடித்து தள்ளுகிறது என்று கூறுகிறார்கள். ஓ தேவனே, அவர்கள் ஒருபோதும் அதை தள்ளிவிடாதிருப்பார்களாக.
அவர்கள் அவர்களுடைய கல்வியை விற்று போடுவார்களாக. அவரிடத்தில் இருக்கின்ற யாவற்றையும் விற்று போடுவார்களாக. அந்த விலை உயர்ந்த முத்தை கண்ட மனிதனை போன்று அது ஒரு கவனத்துக்குரியது. மகத்தான முத்து, அது மிக மகத்தான முத்து. அவரிடத்தில் இருந்து எல்லா சிறியவற்றையும் இந்த மகத்தான கவனத்துக்குரிய முத்தை வாங்குவதற்காக அவைகளை விற்று போட்டார். அவரிடத்தில் இருக்கின்ற எல்லா உலகத்தின் காரியங்களையும், உலகத்தில் அவர்களுக்குள்ள எல்லா செல்வாக்கையும் இன்று காலையில் விற்று போடுவார்களாக.
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஸ்திரீகள் கர்த்தாவே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட அவர்கள் அநேக முறைகள் கேட்டிருக்கிறார்கள். இன்னமும் உலகத்துக்குள்ளாகவும் உலகத்தை போன்றதான வேஷம், உலகத்தை போன்ற உடைகளையும், உலகத்தின் விருந்துகள் முதலான காரியங்களுக்கு போவதிலும், உலகத்தின் காரியங்களில் பங்கு பெற்றுக் கொண்டும், உலகத்தை போன்று நடந்து கொண்டும், உலகத்தின் காரியங்களை உபயோகித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். ஓ தேவனே, இன்று காலையில் அவர்கள் வெட்கப்படும்படியாய் செய்யும். அவர்களுக்குள் இன்றைக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்குமானால் அதை திருப்பிவிடும். அந்த வேளை இதுவாக இருப்பதாக. இங்கே இருக்கின்ற இந்த ஆண்கள் கர்த்தாவே, ஓ தேவனே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்களில் அநேகர் இன்னமும் உலகத்தின் காரியங்களில் நடந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் இன்னமும் உலகத்தின் காரியங்களான ஆவம், புகைத்தல், குடித்தல், சமுதாய குடிகள், பக்கவாட்டில் சிறிது பீர் குடிப்பது அல்லது அதை போன்று ஏதோ காரியங்களை அவர்கள் வாஞ்சித்துக் கொண்டும் அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் அல்லது இச்சிக்கிறார்கள். அபலட்சணமாய் உடுத்தியிருக்கும் வாலிப பெண்களின் படங்களை தொங்க விடுகின்றனர். அப்படிப்பட்ட சரீரங்களை தெருவில் பார்க்கும் போது அவர்களை போய் பார்க்கும்படி ஜனங்களை இடித்து தள்ளி முன்னாக போகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று அடித்துக் கொள்கின்றனர். அந்த ஸ்திரீயின் சரீர கட்டு ஒருவேளை 24 மணி நேரத்துக்குள் கல்லறை குடியில் அங்கே அழுகிக் கொண்டிருக்கலாம். புடு பூச்சிகள் அந்த கட்டான அந்த சரீரத்தின் அடுகிய உருவத்தின் ஊடாக நெளிந்து கொண்டிருக்க அவளுடைய ஆத்மா அக்கறையிலே பிசாசின் நரகத்துக்குள் அவள் ஜீவித்த விதத்துக்காக அங்கே இருக்கும். இருந்தாலும் அவளுடைய வர்ணம் தீட்டப்பட்ட முகத்தை அசைத்து கனைத்து உன்னை பார்த்து சிரிப்பார். தேவனே, அந்த ஜனங்களிடத்தில் கிருபையாயிரும். ஓ கர்த்தாவே, அவர்களிடந்து போகும்படி ஆய்விடாதேயும். கர்த்தாவே, இரக்கமாயிருந்து இரக்கத்தை அனுப்பும். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க கர்த்தாவே. உம் ஒருவரால் மட்டும்தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். நீர் அவர்களை நித்திய ஜீவனுக்கென்று அழைத்திருந்தால் அவர்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. அவர்கள் எல்லா காரியங்களையும் இக்காலையில் ஒருபுறமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அதற்கு பிறகு அவர்களதை ஏற்றுக்கொள்வார்களாக. இதை அழியும் பிதாவே. இப்பொழுது வியாதியாய் உள்ளவர்களுக்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்துக்குள் வந்து அவருடைய வருகையும் மற்ற காரியங்களும் முடிவில் இருக்கிறது என்றும், இயேசுவானவர் தம்முடைய சபையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதும் கூட முடிவில் இருக்கிறது என்றும் இக்காலையில் பிரசங்கிக்கப்பட்ட இந்த செய்தியை ஜனங்கள் காணும்படி செய்வீராக. நீர் இந்த ஜனங்களுடைய கருத்துக்குள்ளாக எடுத்துக் கொள்ளும்படியா கர்த்தாவே, அது இப்பொழுது நிறைவேறதற்குள் வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதை அவர்கள் காணும் போது, ஜனங்கள் மத்தியில் அசைபாடும் போது, நாங்கள் கடைசி நேரத்தில் இருக்கிறோம் என்று நான் பிரசங்கித்த இந்த செய்தியானது உறுதிப்படுத்தப்படுவதாக. அவர்களது கேட்பார்களாக. அவர்கள் கேட்டார்கள். இயேசுவானவர் அவருடைய நாட்களில் அவர் அதை செய்த விதமாக இந்த கடைசி நாட்களில் அவருடைய சபையின் மூலமாக அவர் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்வார்களாக. அப்படியானால் அவருடைய ஜீவியங்களையும் சரீரங்களையும் ஆத்மாக்களையும் ஆவிகளையும் அவருக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்கள் செயல்படுவார்களாக. நான் அவர்களை கர்த்தாவே உம்மிடத்தில் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது ஜனங்கள் இருக்கின்றதான இந்த கட்டிடத்திற்குள் இன்று காலையில் நான் பில்லியை ஜெப அட்டைகளை கொடுக்கும்படி அனுப்பினேன். நீங்கள் வியாதியாயும் தேவைகள் உள்ளவர்களாயும் இருக்கின்றீர்களா? கிணற்றண்டில் இருந்த ஸ்திரீயிடத்தில் செய்தது போன்று தேவன் எனக்கு வெளிப்படுத்தி உங்களுடைய கோளாறு என்ன என்று கூறுவாரானால், அல்லது அதை குறித்து ஏதாவது கூறினால் உங்களுக்கு தெரியும், எனக்கு அது தெரியாது என்று, அது தேவன் பேரில் உங்களுக்கு விசுவாசத்தை வைக்க செய்யுமா? இதுதான் நம்முடைய முதல் சந்திப்பா? ஓ, இதற்கு முன்னர் நீங்கள் என்னை பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் நான் உனக்கு ஒரு அணி என்ன? சரிதானே? சரி, உன்னுடைய வேண்டுதலை தேவன் தாமே அருள்வாராக. இப்பொழுது அது உண்மைதானா அல்லது இல்லையா? ஓ என்ன, உங்களுடைய அறிவாற்றலான மார்க்கத்தை கூப்பிடுங்கள். பாகால் அவன் எங்கே இருக்கிறான் என்று எலியா கர்மேல் பர்வதத்தின் மேல் கூறினான். பாகால் எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான், அவனை எழுப்பிவிடுங்கள் என்றான். நீங்கள் இயேசுவை எழுப்பிவிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லா நேரத்திலும் விழிப்புள்ளவராயிருக்கிறார். அவர் எப்பொழுதும் பிரசன்னராயிருக்கிறார். எப்பொழுதும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் வல்லவராயிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமேன். தேவன் தேவனாகவே இருக்கிறார். உங்களுடைய இருதய கோளாறு உங்களை விட்டு போக போகிறது என்று நீங்கள் சுகமடைய போகிறீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்களா? நீர் இங்கிருந்து வரவில்லை. நீர் லெக்சிங்டனுக்கு போய் கர்த்தர் உனக்கு என்ன மகத்தான காரியங்களை செய்தார் என்று ஜனங்களுக்கு கூறுங்கள். அதை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு ஜனங்களின் தலைக்கு மேலாக கடந்து போகிறது. ஜீவிக்கின்ற ஒரு சபையானது வேகமாக அதை பற்றி பிடித்துக் கொண்டு பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இங்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வார்கள். இங்கே எங்கோ பின்னாக இருக்கின்ற யாரோ கரத்தை உயர்த்தினார்கள், அது நீங்களாமா? உங்களுக்குள்ள தொல்லையை தேவனால் என்னிடத்தில் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அங்கே என்ற கோடியில் இருக்கின்ற சகோதரன் ஏதோ கூறினார் என்று நான் நினைக்கிறேன். நீர் விசுவாசிக்கிறீரா சகோதரனே? நீர் விசுவாசிக்கிறீரா? அப்படியானால் அந்த தோல் வியாதி உம்மை விட்டு போய்விடும், நீர் சுகமாகி விடுவீர். நீர் அதை விசுவாசிக்கிறீரா? சுகமாகி விட்டது என்று நீர் ஏற்றுக்கொள்கிறீரா? அப்படி என்றால் கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். புரிகின்றதா? சரி, அவர் எனக்கு ஒரு அன்னியன், அது உங்களுக்கு தெரியும். அங்கே பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ ஜெபித்துக் கொண்டு என்னை பார்த்துக் கொண்டு இருக்கிறாள். அவள் ஒரு அன்னியன் என்று கூறுகிறாள். அதிகப்படியான ரத்த அழுத்த உண்மை விட்டு போய்விட போகிறது என்று விசுவாசிக்கிறாயா? அது உண்மை இல்லையா? அது சரி என்றால் உன்னுடைய கருத்தை உயர்த்தி காட்டு. சரி, தேவனில் விசுவாசம் உள்ளவளாயிரு. நான் என்ன சொல்கிறேன் என்று புரிகின்றதா? என்னை அறிந்திருக்கிற உங்களில் சிலரை குறித்து என்ன? நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏதாவது வைத்திருக்கிறீர்கள். உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். உங்களில் இத்தனை பேர்களா? என்னால் அதை செய்ய முடியாது. அது வர வேண்டியதா இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அது உங்களுடைய விசுவாசமாயிருக்கிறது. ஜார்ஜி ப்ரூஸ், அவள் அங்கே உட்கார்ந்திருக்கிறது நான் காண்கிறேன். ஜார்ஜி, நீ எப்பொழுதும் ஏதாவது காரியத்தை யாருக்காவது கண்டடைய முயற்சித்துக் கொண்டிருப்பாய். ஒரு புற்று நோயிலிருந்து நீ சொஸ்தமாக்கப்பட்டாய். உன்னுடைய சிந்தையில் ஏதும் கேள்விகள் இல்லை. இந்த ஜெப கூடாரத்திற்கு நீ வந்த நாள் என்று அங்கே உள்ள அந்த கதவிலிருந்து நடந்து வெளிவந்தாய். பரிசுத்த ஆவியானவர் இன்மேல் வந்து உன்னிடத்தில் சரியாக அங்கேயே அங்கே ஒரு செயல் இருக்கிறது, அதை நீயும் தேவனும் இன்னொரு நபரும் தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது என்று கூறினார். அது சரிதானே? அது உண்மைதான். நீ என்னை விசுவாசிக்கிறாய் ஜார்ஜி, நீ விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய இருதயத்தில் ஏதோ காரியம் இருக்கிறது ஜார்ஜி. உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று தேவனால் இடத்தில் கூற முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? என்னை அறிந்திருக்கின்ற மற்றவர்களாகி உங்களுக்கு விசுவாசிப்பதற்கு அது போதுமானதா? ஜார்ஜி, எனக்கு தெரியும். ஆனால் அவள் ஏதோ காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் இரண்டு பேர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். இங்கிருந்து வெகு தூரத்தில் அது இருக்கிறது. அவர்கள் இருவருமே காரிடானில் ஜீவிக்கின்றனர். அது உண்மை. அவளுக்கு இங்கே ஒரு நபர் இருக்கிறார். அவள் ஒரு மனிதனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவர் இங்கு எங்கோ ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். அவருக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். அவ்வளவாய் அவருடைய சுகத்துக்காக அல்ல, அவருடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்காக. அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருக்கிறது. அது உண்மை. அது சரி ஜார்ஜி, அது முற்றிலுமாய் சரியே. அங்கு எங்கோ யாரோ அவருடைய கரத்தை உயர்த்தி காட்டினார். இங்கே உள்ளே பின்னால் யாரோ ஒருவர், உங்களை தான். உண்மை பற்றி என்ன? உங்களுடைய கரத்தை உயர்த்துவீரா? நீர் எனக்கு ஒரு அந்நியர். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற, என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த மனிதன் உண்மை எனக்கு தெரியாது. என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று, தேவனுடைய ஊழியக்காரன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நான் கூறினது உண்மை. பரிசுத்த ஆவி என்று நீர் விசுவாசிக்கிறீரா? நீர் அதை விசுவாசிக்கிறீரா? நீர் விசுவாசித்தால் நீர் போகலாம். அந்த ஒரு காரியம் தான் உம்மிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் நீர் புற்றுநோயினால் கஷ்டப்படுகிறீர். அது உண்மை. இந்த பட்டணத்திலிருந்து வரவில்லை, நீர் நியூ அல்பனியிலிருந்து வருகிறீர். அது உண்மை. உமக்கு புற்றுநோய் இருக்கிறது. நீர் உம்முடைய முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் நீர் சுகமாவீர். நீர் அதை ஏற்றுக்கொள்வீரா? உம்முடைய கருத்தை உயர்த்தும், கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த கருத்து அம்மாள் தலையில் வெள்ளி தொப்பி அணிந்திருக்கிறாள். அந்த ஸ்திரீ அங்கே உட்கார்ந்திருக்கிறாள். கருத்தை உயர்த்தினால் நினைக்கிறேன், இனமும் நான் கருத்தவளை குறித்து ஏதும் கூறவில்லை. அம்மாளே, நீ விசுவாசிக்கிறாயா? சரி ஐயா, உம்முடைய முழு இருதயத்தோடும் விசுவாசியும். உமக்கு இருதய கோளாறு, வயிற்று கோளாறு, சிக்கல்கள் இருக்கிறது. யாரோ ஒருவர் உம்மை இங்கே இன்று காலையில் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது. அது உண்மை இல்லையாமா? அது சரி என்றால் உங்களுடைய கரத்தில் இருக்கும் கைகுட்டையை அசைத்து காட்டும். அதனால் ஜனங்கள் காண்பார்கள், நான் என் ஜீவியத்தில் அந்த ஸ்திரீயை கண்டதே இல்லை. நீ உன்னுடைய கருத்தை உயர்த்தினாயா? நான் உனக்கு ஒரு அந்நியனா? நீ எனக்கு ஒரு அந்நியன். தேவன் என்னை அறிந்திருக்கிறார் அல்லது தேவன் உன்னை அறிந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய இருதயத்தில் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவரால் என்னிடம் கூற முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? அது உன்னுடைய தகப்பனார். அவருக்கு இருதய கோளாறு இருக்கிறது. அது உண்மை. நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் உரைக்கிறதாவது, உன்னால் விசுவாசிக்க கூடுமானால். கரத்தை இந்த விதமாய் உயர்த்தி இருக்கின்ற அந்த சிறிய அம்மாளை குறித்து என்ன? நீ விசுவாசிக்கிறாயா? உனக்குள்ள கோளாறு உன்னுடைய புயங்களில் உள்ள சொறி போன்றது. ஆனால் நீ உன் பேர பிள்ளைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். அது உண்மை. குழந்தையானது சாதாரண நிலையில் இல்லை. உண்மை. அப்படித்தானேமா? உன்னுடைய முழு இருதயத்தோடும் அதற்காக நீ விசுவாசிக்கிறாயா? நான் பிள்ளை என்று கூறின போது, ஒரு நிமிஷம் பொறும். ஓ, அங்கே தான் விஷயம். உன்னுடைய மகனுக்கு ஒரு மோட்டார் விபத்து ஏற்பட்டது. அவன் ஊனமுற்றிருக்கிறான்.
உன்னை எனக்கு தெரியாது அம்மாளே, ஆனால் அது உண்மை. சரிதான் என்றால் உன்னை கருத்தை உயர்த்து. இப்பொழுது இங்கு இருக்கிறது யார்? அது யார்? அது நான் அல்ல. நான் எப்படி இதை செய்ய முடியும்? ஆவியையும் ஆவிக்குரிய காரியத்தை பற்றியும் மறந்து போகாதிருங்கள். அது தேவன் இங்கு இருக்கிறார். உனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும். இப்பொழுது விசுவாசிக்கிறாயா? இப்பொழுது விசுவாசிக்கிறாயா? சரி, அப்படியானால் அதை இப்பொழுது பெற்றுக் கொள்ளுங்கள். அதை பெற்றுக் கொள்வதற்கு இதுவே நேரமாயிருக்கிறது. இதயத்தோடும் விசுவாசி. வியாதியாயும் தேவைகள் உள்ளவர்களாயும் இருக்கிற உங்களை தான் என்னால் சுகப்படுத்த முடியாது. எந்த மனிதனாலும் சுகப்படுத்த முடியாது. என்னால் பரிசுத்த ஆவியை கொடுக்கவும் முடியாது. ஆனால் சுகமளிக்கவும் பரிசுத்த ஆவியை கொடுக்கவும் கூடியவருமான ஒருவர் இங்கே இருக்கிறார். அவர் தான் அதை செய்கிறார். இப்பொழுது உங்கள் தலைகளை தாழ்த்துங்கள். நான் உங்களுக்காகவும் இந்த கை குட்டைகளுக்காகவும் ஜபிக்கும் போது அப்பொழுதே நீங்கள் விசுவாசியுங்கள். எங்களுடைய பரலோக பிதாவே, நான் அறிந்த மட்டில் அந்நியர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரின் ஊடாகவும் நான் சென்றேன். நான் பலவீனமானேன் என்று நானே என்னை உணரும் அளவிற்கு சென்று மேலும் முடியாமல் நிறுத்திவிட்டேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு கால் கண்டதற்கு இதுவே ஏற்ற சமயம் என்பது போன்று நடத்தப்படுவதாக உணர்ந்தேன். அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே, அதாவது அழைக்கப்பட்டவர்களும் உம்முடைய ஆவியினால் அழைக்கப்படும்படி அனுமதிக்கப்பட்டவர்களும் அவர்களிடம் இருக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்ததை காட்டிலும் ஏதோ காரியம் அவர்களுடைய விசுவாசம் அவைகளில் சில வர்த்திக்கப்படுவதாக அவர்கள் இருதயத்தில் அவர்கள் இப்பொழுதுதான் துவங்கியிருக்கிறார்கள். ஒரு சமயம் அவர் கடந்து போகும் போது ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். அவர் அப்படியே திரும்பி என்னை தொட்டது யார் என்றார். அவர்கள் ஏன் எல்லாருமே அவரை தொட்டார்கள் என்றனர். அவரோ, நான் பலவீனம் அடைந்ததை உணர்கிறேன் என்றார். அவர் அந்த சிறிய ஸ்திரீயை கண்டுபிடித்து அவரிடத்தில் அவளுடைய உதிரப்போக்கு நின்று விட்டது என்றும் அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது என்றும் கூறினார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார் இன்றைக்கும் என்று வேதம் கூறுகின்றது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேத வார்த்தைகள் கூறுகிறது. அவர் அப்படியே மாறாதவர் என்றால், அதே ஆசாரியராய் இருக்கிறார் என்றால், அவர் அதே விதமாய் நடந்து கொள்வார், அதே காரியங்களை செய்வார். ஆவியால் நிரப்பப்பட்ட சபையானது ஒரு தலைமை கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பது ஜனங்கள் காணுவார்களாக. கிறிஸ்துவானவர் வந்து அவருடைய சபையை கொண்டு போக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய கடைசி மகத்தான அடையாளமான சோதோமின் நாட்கள் நடந்தது போலவே என்பதை பேசினவர் தாராளை அறிந்திருந்தார். தாராள் என்று பெயர் கொண்ட ஒரு மனைவி இருந்தார் என்பதை அறிந்திருந்தார். கூடாரத்துக்குள் அவள் நகைச்சதை அறிந்திருந்தார். அவர் சொன்னார், அது ஒரு அடையாளமாய் இருக்கும். நீங்கள் அதை சம்பவிக்க காணும் போது நினைவிருக்கட்டும். அவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் வரைக்கும் அந்த சந்ததி ஒடிந்து போகாது என்றார். இதோ ஒரு இருக்கிறது. நாம் முடிவில் இருக்கிறோம். இங்கே வியாதியாக இருக்கின்ற ஒவ்வொரு நபரும் ஜீவிக்கின்ற இயேசு கிறிஸ்து இங்கே இப்பொழுது இருக்கிறார் என்று அறியும்படி அருள் புரியுங்கள் தாவே. இந்த கைக்குட்டைகள் எந்த வியாதியாயுள்ள சரீரத்திற்கு போகிறதோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதாக. ஜனங்களுக்காக நான் பிசாசை கடிந்து கொள்கிறேன். விசுவாசத்தினாலே தேவனுடைய ஆவியை கொண்டு நான் அவனை துரத்துகிறேன். எல்லா அவிசுவாசத்தின் நேளையும் நான் துரத்துகிறேன். நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அதை இந்த மணி வேளையில் பெற்றுக் கொள்வார்களாக. எல்லா மூட பழக்க வழக்கங்களும் ஆச்சாரங்களும் உலகத்தில் எல்லா சிறு காரியங்களும் எல்லா சிறிய பாரமான காரியங்களும் வேதம் கூறுகிறது போன்று பாரமான யாபத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற யாப்பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடுவோம். நோக்கி, எதை நோக்கி? சபையை நோக்கியா? ஸ்தாபனத்தை நோக்கியா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவர் இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறார். அந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட கடுவோம். அவரை நோக்கி, அவரே சத்தியம் என்று நாம் அறிந்திருக்கின்ற வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் இருந்தாலும் இன்று காலையில் அந்த வார்த்தைகள் நமக்கு உண்மை பொருளாய் ஆக்கப்பட்டது. மாரித்த அந்த அரே இயேசுவானவர் மாரிக்கவில்லை. அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். 2000 வருடங்களுக்கு பின்னர் அவருடைய சபையை அவர் தலைமை கட்டத்துக்கு கொண்டு வருகிறார். யூதாசினாவி அவர்கள் மத்தியில் கிரியை செய்கிறது. ஆனால் அவர்கள் தாமே எல்லா தடுக்கலின் கல்லையும் எல்லா காரியங்களையும் இந்த வேளையில் தள்ளிவிட்டு அவரை ஏற்றுக் கொள்வார்களாக. இந்த செய்திகளின் மூலமாக அவர்கள் உடையவர்களாக இருக்கின்றதை அவர்கள் தாமே கேட்பார்களாக. அவர்கள் கேட்டதான அதே வார்த்தைகள் வெளிப்படும்படி செய்யப்பட்டது என்பதை அவர்கள் இப்பொழுது அடையாளம் கண்டுகொள்வார்களாக. அதுதான் கிறிஸ்து என்று அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்வார்களாக. அவர்களதன் பேரில் இப்பொழுது கிரியை செய்வார்களாக. அதை பெற்றுக் கொண்டு காலோண்டி எழும்பி நின்று சாட்சி பகிர்வார்களாக. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக போவார்களாக. வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படுவார்களாக. பாதிக்கப்பட்டவர்கள் சுகமாக்கப்படுவார்களாக. ஒவ்வொரு இருதயத்தின் வாஞ்சையும் சரியாக ஆக்கப்படுவதாக. இதை அழியும் சர்வ வல்லமை உள்ள தேவனே, உங்கள் தலைகள் வணங்கினவாறும் இருதயங்கள் திறந்தவாறும் இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே கொஞ்ச நேரம் ஜெபம் செய்யுங்கள். இதற்கு முன்பாக ஒரு ஞானஸ்தான ஆராதனை இருக்கும் என்று நான் யோகிக்கிறேன். இன்றிரவு இன்னொரு ஆராதனை இருக்கும். இப்பொழுது நினைவிருக்கட்டும். இந்த தருணத்தை நழுவ விடாதேயுங்கள்.
நான் இங்கே ஒரு 2.5 மணி அல்லது அதிகமாய் இருக்கிறேன். என்னுடைய சொந்த நேரத்தை எடுத்து சுவிசேஷத்தை கொண்டு வந்து அதை அப்படி பரிபூர்ணமாய் வைத்தேன். பின்னரே நாம் ஆராதனையின் கடைசிக்கு வந்துவிட்டோம். கேளுங்கள், அடையாளம் கண்டுகொள்ளுங்கள், கிரியை செய்யுங்கள் என்பதே பேசும் பொருளாயிருக்கிறது. இது உங்கள் தலைக்கு மேலாக கடந்து போக விடாதேயுங்கள். நீங்கள் அதை கேட்டீர்கள், அவருடைய பிரசன்னம் இங்கு இருக்கிறது. நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டீர்களா? உங்களை அழைக்கிறது அவர்தான் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டீர்களா? அப்படியானால் அதன் பேரில் கிரியை செய்யுங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. கொஞ்ச கால ஜபத்தில் இருங்கள். சகோதரன் நெவில் ஜபத்தில் சிறிது நேரம் நீங்கள் வாருங்கள். இங்கே மேலே வருவீர்களா? அவரை அப்படியே பற்றி பிடியுங்கள்.